காலத்திலே நடக்க இருக்கிறது. ஒரு பொருளை குறித்து ஆய்வு செய்வது, நமக்கு அநேக சந்தேகங்கள் சத்தியத்தில் இருக்கும். ஏதோ ஒரு தலைப்பை வச்சுட்டு நம்ம என்ன அதர் பேரில அந்த தலைப்பை குறித்து ஆய்ந்த ஒரு சிந்தனையோடு அதனை ஆராய்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேனல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆயத்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில அதை நடத்துபவர் பிரதர் குசினோ மற்றும் சகோதர் ஜோசுவா, சகோதர் பிரபாகரன், சகோதர் அருண் மற்றும் சகோதர் பாலி பிரதர் அவர்கள் மத்தியில் ஒரு குறிப்பை வைத்து அதன் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே ஆய்வுரை செய்ய இருக்கிறார்கள். அது இங்கிலீஷில் பார்க்க போனால் என்ன தலைப்பு அப்படி சொல்லி பார்க்கும்போது, உலகம் நம்மை எவ்வாறு சோதனைக்குள் உட்படுத்தும் என்ற ஒரு தலைப்பை வைத்து இவங்கள் ஆய்வுரை செய்து நம்ம மத்தியில் அதை விளக்குவார்கள். அப்போ கூட நமக்கு கிளீனாக அந்த உலகம் நம்மை எவ்வாறு நம்மை சோதனைக்குள் உட்படுத்தப்படுகிறது என்று சொல்ற அந்த கருத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக அதை என்ன சொல்றோம், ஹவு த வேர்ல்ட் டெம்ப்ட் அஸ் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இதுக்கு முன்பதாக நம்ம ஒரு ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியில் கேஜிப்பிலிருந்து வந்திருக்கும் சம்பத் பிரதர்களை அழைத்து ஜபித்து இந்த பொருளின் பேரின் குழு ஆய்வுரையை ஆரம்பிக்கும்படி அன்புடனே கேட்டுக்கொள்கிறோம்.
ஜபம் செய்யலாம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிறீர்கள் நல்ல பிதாவே, அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தந்தையே, உமது கிருபை பெரியது, உமது இரக்கம் பெரியது, உமது தயவு பெரியதாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இதோ இந்த ரெண்டு நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து கொடுத்ததற்காக மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சகோதர சகோதரிகளை முகமுகமாய் காண செய்த மேலான கிருபைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தந்தையே, நீர் ஏற்ற வேலையில ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இதோ இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்ததற்காகவும் இப்போ நடக்கப் போகிற காரியங்களிலும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையே, இதோ சகோதர நடத்தப் போகிறவர்களுக்கு உமது ஆவியை தந்து நீர் வழிநடத்துவன்மா கூட உமது தயவாக வேண்டிக் கொள்கிறோம். இதோ கேட்டு வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியை நீர் எங்களுக்கு தர வேண்மா கூட உமது தயவாக வேண்டிக் கொள்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் அது கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் கண்மலயமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜபத்தை மிக தாழ்முடன் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
இப்போ நம் மத்தியில் பிரதர் கிறிஸ்டினோ, பிரதர் ஜோஷுவா, பிரதர் பிரபாகரன், பிரதர் அருண், பிரதர் பாலி பிரதர் அவர்களை முன்பாக அழைத்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பித்துக் கொடுக்கும்படி அன்புடனே கேட்டுக்கொள்கிறோம்.
மாநாடுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகள், இப்போ நம்ம செய்ய போகிற காரியம், இந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புது விஷயம். நம்ம கன்வென்ஷன்ஸ்ல மாநாட்டில் செய்ய போறோம். இது வந்து ஒரு மாடல் நம்ம நடத்த போறோம். இது வந்து ஆங்கிலத்தில் பேனல் டிஸ்கஷன் சொல்றது. இப்ப நானும் இந்த பேனல் டிஸ்கஷன்ல இங்க நான் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து நீங்க பார்த்துருக்க கொஞ்சம் தனி, அவங்க ஒரு லைன்ல, நான் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா இந்த சீட் வந்து மாடரேட்டர். மாடரேட்டர் என்ன பண்றாருன்னா, அந்த இருக்கிற தலைப்பு அதை அறிமுகமா உங்களுக்கு முன்பாக பேசி சொல்வோம். இன்னைக்கு நாம என்ன தலைப்பு மேல நம்ம பேசி போகிறோம். அப்புறமா அந்த மாடரேட்டர் கையில வந்து சில கேள்விகள், வசனங்கள் இருக்கும். அப்புறம் இங்கே நால் சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், அந்த தலைப்பு மேல நல்லா படிச்சு தெரிஞ்ச சகோதரர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாடரேட்டர் என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்வி மேல ஒவ்வொரு பேனலிஸ்ட் வந்து அவங்களுடைய யோசனையின் பிரகாரம், அவங்களுடைய இருக்கிற ஆராய்ச்சியின் பிரகாரம், அவங்க மனசுல என்ன தோன்றது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க மத்தியில ஒரு ஒரு வாக்குவாதம் கூட நடக்கலாம். ஆனா எல்லாம் அன்புல தான் நடக்கும். இதெல்லாம் விஷயம் வந்து உங்களுக்கு முன்பாக நடக்கும். நீங்க ஒரு ஆடியன்ஸா ஜனங்கள் வந்து நீங்க பாப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்களை கேட்பீங்க, நிறைய விஷயம் கத்துக்கொள்வீங்க. அதுக்கு பின்பு ஒரு கடைசியில 15 நிமிடம் மாத்திரம் உங்கள் மத்தியிலிருந்து யார் விரும்பிட்டா கையை மேல தூக்கி, அப்புறமா அவங்கள்ந்து சுருக்கமான சில கேள்விகள் அந்த தலைப்பு மேல. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாராவது ஒரு பேனலிஸ்ட் கிட்ட நீங்க கேட்கலாம். மன்னிச்சிடணும், என்னுடைய தமிழ் இதுக்கு தகுதி இல்லை. இது மாடரேட்டர் உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ரொம்ப மூத்த சகோதரர் இருக்கணும், நல்லா தமிழ் சுத்த தமிழ் பேசுறவர். இந்த மாதிரி தப்பு அடுத்த சமயத்துல நடக்காது. எனக்கு அடுத்த சமயத்துல நல்ல மாடரேட்டர் இங்க உட்காருவாங்க. எல்லா சகோதரர்கள் வந்து இது விஷயம் பார்த்துக்கிறாங்க. அடுத்து கன்வென்ஷன்ல இருந்து 2 அல்லது 3 இந்த மாதிரி பேனல் டிஸ்கஷன் நடத்துறதுக்கு கூட தேவன் சித்தமானால் வாய்ப்பு இருக்கும். இது கொஞ்சம் அந்த அந்த நம்ம எடுக்கிற டிஸ்கோஸ் பிரசங்கம்க்கு ரொம்ப வித்தியாச மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்மளை கற்றுக்கொள்றதுக்கு, நம்மள ஆவிக்குரியான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு. சோ தேவனுடைய கிருபையில இன்ற நாள்ல முதல் முதல் வேச இந்தியால ஒரு மாநாட்டில் ஒரு பேனல் டிஸ்கஷன் தொடங்க போறோம். சோ இந்த பேனல் டிஸ்கஷன் உடைய தலைப்பு, சகோதரர் ஏற்கனவே சொல்லிருக்கிறாரு, உலகம் எவ்வாறு நமக்கு சோதிக்குது. அதாவது எப்படிப்பட்ட விதத்துல உலகம் நம்ம புது சிருஷ்டிகளுக்கு சோதிக்கிறதுன்ட்டு இதுதான் வந்து நம்ம தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த தலைப்பு மேல கூட நிறைய பேசலாம், உங்களுடைய மனசுல கூட நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனா ஒருவேளை உங்களுடைய கேள்வி என்னுடைய இருக்கிற அவுட்லைன்ல கூட இராதபடி கூட இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு 15 நிமிடம் உடைய சமயம் கிடைக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அந்த கேள்விகள் கேட்கலாம். ஆனா தேவனுடைய வழிநடத்துதல் பிரகாரமா இன்னைக்கு நம்ம இந்த பேனல் டிஸ்கஷன் ஆரம்ப போறோம். முதலாவது விஷயம் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும், இந்த நாள் சகோதரர்கள், இப்ப நம்ம நீங்க ஏற்கனவே அறிமுகம் இருக்குது, ஆனா மறுபடியும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. என்னுடைய பக்கத்துல நம்முடைய அருமைய சகோதரர், மூத்த சகோதரர் பிரதர் ஜோஷுவா கோயம்புத்தூர்லேருந்து, அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இன்னொரு அருமையான சகோதரர், மூத்த சகோதரர் வயசுல ஆவில கூட அருமையா வளரின் இருக்கிற சகோதரர், சகோதரர் டிஎஸ் பாலி பெங்களூர்லேருந்து. அவர் ரொம்ப வாஞ்சையில தமிழ் பேசுறது கூட நீங்க பாப்பீங்க, அவர் எப்படி முயற்சி பண்ணுவார். ஒரு 8 வருஷம் முன்னாடி குருசனம் எப்படி இருந்தார் அப்படித்தான் பிரதர் பாலி இப்ப இருக்கும். அப்புறம் அவருடைய இன்னொரு விஷயம் பிரதர் பாலி பத்தி சொல்லணும், அவரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு மேஜர் பைபாஸ் சர்ஜரி அவருக்கு நடந்துச்சு. அவருடைய ஹார்ட்டுடைய 3 வால்வ்ஸ் மூடிட்டு இருந்துச்சு. ஆனா தேவனுடைய கிருபையில உயிரோடு இருந்து ஆபரேஷன் நடத்தி பின்பு அந்த காரியத்தை பத்தி கவலைப்பட்டு தேவனுக்கு நன்றியா இருந்து இன்னைக்கு முழு பலத்துல தேவனுடைய அறுவடைக்குள்ளவே அவரை நுழைஞ்சிருக்கிறாரு. இப்ப பாம்பே மாசம் மாசம் அவர் போறாரு, அங்கே பயணம் பண்ணி அங்கே 2 நாள் அந்த ஊழியங்களை செஞ்சு திருப்பி பயணம் பண்ணி திருப்பி வர்றாரு. ஒவ்வொரு மாசம் செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணிருக்கிறாரு. பஞ்சாப்ல கூட அங்கே போயிட்டு கூட ஆகஸ்ட்ல இருந்து அந்த அறுவடை பணிக்குள்ள அவர் நுழையறது கூட அவர் முடிவு எடுத்துக்கிறார். சோ பிரதர் டிஎஸ் பாலி அவருடைய பக்கத்துல நம்முடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச சகோதரர், நம்முடைய அன்பு சகோதரர் சகோதரர் பிரபாகரன், என்னுடைய உடன் வேலை ஆட்டு, அவர் கூட தான் நம்ம அநேக வேலைகள் செஞ்சுன்னு இருக்கிறோம். பிரதர் பிரபாகர் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் இளைய சகோதரர் இருந்தாலும் தேவன் அவரை அருமையான விதத்துல வளர வச்சிருக்கிறார். இந்த கொஞ்ச வருஷத்துல அவருடைய பக்கத்துல சகோதரர் பிரபாகருடைய சாயல்ல இருக்கிற இன்னொரு இளைய சகோதரர், அருமையா வளரிட்டு வந்துட்டு இருக்கிற சகோதரர், மிகுந்த வாஞ்சை வைராக்கியம் இருக்கு நம்ம சகோதரர் இருக்கிறார் டிண்டிகல்ல இருந்து. இப்போ அவரு மற்றும் மீதி இருக்கிற 3 சகோதரர், அருண் சகோதரர் மற்றும் மீதி 3 சகோதரர்கள், அவங்கள வந்து இப்போ இந்த கேள்விகள் மேல அவங்களுடைய யோசனைகள் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதலாவது கேள்வி ஆரம்ப போறோம். முதலாவது கேள்வி, சோதனை என்பது வார்த்தை கிரேக் மொழியில பெரி ஆஸ்மோஸ், பெரி ஆஸ்மோஸ் அதாவது கங்கார்டன்ஸ்ல 9886 ஸ்ட்ராங்ஸ் கங்கார்டன்ஸ், இது பெரிய ஆஸ்மோஸ் உடைய இருக்கிற வார்த்தை. சோதனை சொல்லும் போது பைபிள்ல பார்த்தா இந்த சோதனை 2 விதமா இருக்கு. ஒரு விதமா நம்ம பார்க்கும்போது அது தேவனால் உண்டாக்கப்பட்ட சோதனை, இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது அது உலகத்திலிருந்து சாத்தான்லேருந்து உண்டாக்கப்பட்ட சோதனை. அதாவது ஒரு சோதனை பாசிட்டிவா இருக்குது அர்த்தம், இன்னொரு சோதனை நெகட்டிவா இருக்குது சோதனை. சோ சில வசனங்கள் முதல் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:14 மத்தேயு 6:14
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்.
சோ இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, இது மத்தேயு 6:14
கைவிடாமல்
அர்த்தம் வருது. இது முதலாவது இடம் நம்ம பார்க்கிறோம். இங்க சோதனை இது பாசிட்டிவா நம்ம எடுக்கலாம், அதாவது இது தேவனால் உண்டாக்கப்பட்ட சோதனைகள். முதல் கொரிந்தியர் 10:13
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
இது மாதிரி முடியும் கூட நம்ம பார்க்கிறோம். இது பாசிட்டிவ் சோதனை, இது தேவனால் உண்டாக்கப்படுற சோதனை. இன்னொரு சோதனை இப்ப நம்ம வாசிக்கலாம், இது நெகட்டிவ், இது உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட சோதனை. யாக்கோப் 1:13
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல.
சோ நல்லா பாருங்க, இந்த ஒரு வார்த்தை சோதனை 2 விதமான அர்த்தம் இருக்குது. சில வசனங்கள்ல இது பாசிட்டிவா இருக்குது, அது நம்ம விரும்பணும் இப்படிப்பட்ட சோதனையில அகப்படணும். இன்னொரு விதமான சோதனை என்ன இருக்குது, நம்ம முழு பிரயாசம் பண்ணோம் அந்த மாதிரி சோதனையில அகப்படக்கூடாது. சோ இப்படி இருக்கும்போது அநேக மற்ற வசனங்கள் கூட இருக்குது இது மேல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயம் சோதனை பத்தி இப்ப நான் சகோதரர் ஜோஷுவா கிட்ட நாம கேட்க போறேன். சகோதரர் ஜோஷுவா, இப்படி ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது சோதனை பத்தி வசனத்துல. ஒன்னு வந்து நம்ம அகப்படுறதுக்கு விரும்பணும், தேவனால் உண்டாக்கப்பட்ட சோதனை. இன்னொன்னு வந்து நாம முயற்சி பண்ணோம், அதுல நம்ம அகப்படக்கூடாது. இது பத்தி நீங்க ஏதோ சொல்றதுக்கு விரும்புறீங்களா? இந்த ரெண்டு விதமான சோதனைகள், அதாவது அந்த ஒரு வார்த்தை சோதனையுடைய அர்த்தம் ரெண்டா இருக்குது. ஒன்னு வந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட சோதனை, இன்னொன்னு வந்து மனுஷனால், அதாவது மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்ட சோதனை. சோ இது ரெண்டு விதமான சோதனைகள் இருக்கு, இது ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது. ஒன்னுல நம்ம அகப்படுறதுக்கு விரும்பணும், எனக்கு அதுல நம்மள ஆசீர்வாதம் படுவோம் தேவனால். இன்னொன்னு வந்து நம்ம அகப்படுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், எனக்கு அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கப்படும். சோ இந்த ரெண்டு அர்த்தத்தை பத்தி நீங்க ஏதோ சொல்றதுக்கு விரும்புறீங்களா?
அன்பான சகோதர சகோதரிகளே, நேரத்திலிருந்து கூட நம்மளுடைய எல்லா தலைப்புகளும் அது நமக்கே தெரியாத விதமாக இந்த சோதனை மற்றும் இடரல்கள் போன்ற தலைப்பிலேயே தான் சப்ஜெக்ட்ஸ் இங்க கொடுத்தாங்க பிரதருங்க. அதே விதத்தில் நம்ம எதிர்பார்க்காத வகையில் இந்த பேனல் டிஸ்கஷன் கூட அதே தலைப்பில் அமைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா தேவனுடைய வழிநடத்துதல் அதை பற்றி தான் இருக்குது. இந்த கன்வென்ஷனில் இந்த சோதனை பற்றி தெரிந்து கொள்வது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த சோதனை சொல்லும்போது இப்போ பிரதர் கேட்டுக்கிறாரு, அதில் ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க சோதனைகளில். அது வந்து ஒன்று வந்து ட்ரையல்ஸ் பிரதர், ஒன்று வந்து ட்ரையல்ஸ், இன்னொன்று வந்து டெம்டேஷன். ரெண்டு வார்த்தைகள் வந்து பைபிளில் அடிக்கடி பயன்படுத்திக்குது.
தமிழில் ஒரே வார்த்தை,
தமிழில் ஒரே வார்த்தை. ட்ரையல்ஸ் டெம்டேஷன்ஸ் ரெண்டுமே அது ஒரே வார்த்தைகள் என்று நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இருந்தாலும் கூட இந்த இன்னும் இந்த டெம்டேஷன் வந்து நீங்க தமிழ் வேத அகர தமிழ் அகராதிகளை நம்ம பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் என்ன வருதுன்னா, கவர்ந்து இழுக்குதல், கவர்ந்து இழுத்து தூண்டப்படுதல் என்கிற பொருள் கொடுக்குறாங்க. அதனால ட்ரையல்ஸும் டெம்டேஷனும் ஒரே அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பிரதர். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்க போல இருக்கு. ட்ரையல்ஸ் தான் சரியான வார்த்தை சோதனைக்கு, டெம்டேஷன் என்றால் வந்து அது தூண்டப்படுதல் என்கிற பொருளில் அது வருது. ஒருவேளை நன்மை செய்வதற்காக இருக்கலாம், நன்மைக்காக இருக்கலாம், அல்லது இன்னொன்று வந்து தீமைக்காக இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த டாபிக்ல வந்து நன்மைக்காக எடுக்கிற பாயிண்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லை. மாறாக இது வந்து தீமைக்காக உலகம் நம்ம எப்படி சோதிக்கிறது என்றால், உலகம் நம்ம எப்படி தீமை செய்ய தூண்டுகிறது என்கிற ஒரு அர்த்தம் சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. அப்ப அந்த வகையில ரெண்டு விதமான சோதனை சொல்றாரு. தேவன் வந்து நம்மளுக்கு சோதனைகள் கொடுக்கறாரு, அதே போல பிசாசு கூட நம்மளை சோதிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது எதுல நம்ம அகப்படுறதுக்கு விரும்பணும்னா தேவன் கொடுக்கற சோதனையில நம்ம இருக்கு. ஏன்னா சோதனைன்றது வந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை. சோதனைன்றது வந்து பொதுவா நம்ம அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல வகையில வருது. அதை பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம், இப்போ பார்க்கலாம் என்னென்ன வகையில நம்மளுக்கு சோதனைகள் இருக்குதுன்றது. ஆனா சோதனைன்னு பொதுவா நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து அது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்காது, கண்டிப்பா வந்து அது உபத்திரவம் அல்லது கவலை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது எந்த கவலையை நம்ம தேடணும், எந்த கவலையில நம்ம அகப்படக்கூடாது பார்க்கும்போது தேவன் கொடுக்கற சோதனையில நம்ம கண்டிப்பா விரும்பணும் அந்த சோதனைகள். அது கசப்பான அனுபவமாக இருந்தாலும் கூட அந்த சோதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ளும் போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப பயன்படுது. ஏன்னா இந்த சோதனை பற்றி யாக்கோபு அப்போஸ்தலர் அநேக இடங்களில் அவர் வந்து பேசியிருக்கிறார். ஏன்னா தேவன் கொடுக்கிற சோதனைகள் வந்து நம்மளுக்கு அநேக குணங்களை வளர்க்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறாரு. ஆனா பிசாசு கொடுக்கிற சோதனை அந்த விதமாக இல்ல, அது வந்து நம்மளை விலை செய்வதற்காக, வஞ்சகத்தில் விலை செய்வதற்காக கொடுக்கிற சோதனை. அதனால சாத்தானோடு கொடுக்கிற இந்த சோதனையில வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் நம்ம எப்படி தூண்டுகிறதுன்னு சொன்னாக்கா, உலகம் நம்மை சோதனைக்குள்ளாக தூண்டுது என்றால் உலகம் அந்த உலகத்துக்கு பின்பு யார் இருக்கிறான்னா பிசாசு இருக்கிறான். பிசாசு இருந்துதான் நம்மளை விலை செய்வதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறான். அதாவது தேவனோட குறிப்பாக தேவனுடைய மக்களை அவன் லிஸ்ட் போட்டு வச்சு கீழே வஞ்சகத்தில் தள்ளுறதுக்கு
அவர் ரெடியா இருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் அனைவரும் ஒரு ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறோம். அது சாத்தானுடைய பின்னணியில இந்த உலகம் நம்மளே வஞ்சிக்குது. அதுல நம்ம மாற்றுறதுக்கு மாட்டாத படிக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது.
சகோதரர் ஜோஷ்வா காம்சார் எப்படி இந்த ரெண்டு அர்த்தத்துல நம்மளுடைய போக்கஸ் நம்மளுடைய நோக்கம் எது மேல இருக்க போதனா, உலகத்திலிருந்து வர்றது சோதனை, தேவன்ல இருந்து வர்றது சோதனை பத்தி இந்த இருக்கிற நம்மளுடைய பேனல் டிஸ்கஷன்ல நம்ம அதுக்கு நம்ம பேசுறது நோக்கம் இல்ல. நம்மளுடைய பேசுறது நோக்கம் என்ன, உலகத்தில இருந்து வர்றது சோதனை. தமிழ்ல பார்க்கும் போது சோதனை நம்ம தேவன்ல இருந்து வர்றது சோதனை நம்ம எடுக்கலாம், ஆனா தூண்டுதல் சாத்தான்ல இருந்து வர்றது நம்ம எடுக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல வார்த்தைகள் வேற வேற இருக்குது, ட்ரையல் டெம்டேஷன்ஸ். சோ தமிழ்ல வந்து பிரதர் சஜஸ்ட் பண்ணார் ரெண்டு வார்த்தைகள், தூண்டுதல் அது சாத்தான்ல இருந்து, சோதனை தேவனால். சரி, இப்ப நம்முடைய இருக்கிற போக்கஸ் இந்த பேனல் டிஸ்கஷன்ல அந்த நெகட்டிவ் அதாவது தூண்டுதல் மேலதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த காரியத்தை பத்தி சகோதரர் ஜோஷ்வா சொன்னார் பாலி, அது மேல நீங்க ஏதோ ஆட் பண்றதுக்கு விரும்புறீங்களா, நீங்க பேசலாம், கொஞ்சம் சுருக்கமா பண்ணலாம், எனக்கு நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சு நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க அனைவருக்கும் இந்த மகநாட்கு வரைக்கு வந்ததுக்கு வார்த்தைகள் என் சார்பாக என் மனைவி நளினி பாலி என் குடும்பம் சார்பாக உங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு வார்த்தைகள். என் பேர் பிரதர் டிஎஸ் பாலி, நான் பஞ்சாப்லேருந்து இப்போ தமிழில் பேசுறேன். எது தப்பு இருந்தாக்கா எனக்கு மன்னிச்சிட்டீங்க. இப்ப சோதனை பிரதர் சொன்னது யாக்கோப் ஜேம்ஸ் 1:14, இங்கிலீஷ்ல 1:14 இருக்கு, 1:15 அதுல என்ன இருக்குதுன்னா, இந்த சோதனையில ஏழு படி சோதனை இருக்கு. சோதனை ஏழு படியா வருது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் படி இருக்கு சோதிக்குதுன்னா, இது சிந்தனையில இருந்து தீமைகள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யோசனை. அப்புறமா செகண்ட் ட்ரான் அவே, ஸ்ட்ராங் இமேஜினேஷன் நமக்கு இருக்குது. இது கூட வேர்ஸ் 14 லேதா ஜேம்ஸ் 1:14.
முதல் யோசனை, பின்பு வந்து கற்பனையில இழுத்தப்பட்ட ஒரு இழுப்பு நடுகுது.
செகண்ட் ட்ரான் அவே, ஸ்ட்ராங் இமேஜினேஷன்ல வருது,
அதாவது அந்த சிந்தையில வந்து ரொம்ப கவர்ச்சியா ஒரு இழுப்பு நடக்கும்.
மூணாவது லஸ்ட், லஸ்ட்னா
ஒரு ஆசை வருது,
ஆசை. இது நம்ம டிலைட் பண்றோம், இது நமக்கு ரொம்ப ஆசை வருது. இது பார்த்தாக்க நமக்கு ரொம்ப ஆசை வருது. நம்ம கூட அப்படித்தான் பண்ணணும்.
ஒரு இச்சை வருது அந்த காரியத்துக்கு.
அடுத்தது நாலாவது என்டைஸ்ட், வீக்னிங் ஆஃப் த வில். நம்ம சித்தம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வீக் பண்ணிடுறோம். நம்ம
அந்த இச்சை வந்து ரொம்ப பலப்பட்டு இழுக்குது அந்த காரியத்தை செய்யறதுக்கு.
அஞ்சாவது லஸ்ட் இஸ் கன்சீவ், நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், அதுக்கு போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்றோம்.
அஞ்சாவது படி என்ன சொல்றாரு, அந்த இருக்கிற கிரியை செய்யறதுக்கு அந்த படியை எடுக்கிறோம், அது உள்ள நுழையிறோம்.
அடுத்தது சிக்ஸ்தாவது ஆறாவது இருக்கு பாவம், சின்ஃபுல் ஆக்ட் கமிட்டட், நம்ம இந்த பாவம்.
சோ ஆறாவது படி வந்து அந்த கிரியை செய்யும் போது அதுதான் பாவம்.
ஏழாவது ஃபைனல் நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா மரணம், டெத், ரிசல்ட் ஆஃப் ஆக்சுவல் சின். இது நம்ம பாவம் ஆக்சுவலா பண்றோம், நமக்கு என்ன லாஸ்ட்ல கிடைக்குதுன்னா நமக்கு மரணம் கிடைக்கும்.
ஏழாவது சகோதரர் என்ன சொல்றாரு, அந்த செயல்ல நம்ம அகப்பட்டு இருக்கும் போது அதோடைய முடிவு வந்து மரணம். சோ அவர் பிரதர் வந்து ஒரு ஏழு படி காமிச்சாரு, அந்த சோதனை தூண்டுதல் எப்படி நடக்குது, யோசனையில இருந்து ஆரம்பி மரணத்துல போய் முடிக்குது.
இப்போ சோதனை மூணு ஸ்டேஜஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் நம்ம தாட்ஸ்ல வருது, அடுத்தது நம்ம அந்த தாட்ஸ் என்ன பண்றோம் போயிட்டு நம்ம வார்த்தையில எடுக்கிறோம், வார்த்தையில நம்ம என்ன பண்றோம் காரியங்கள நம்ம செய்யறோம்.
அதாவது இந்த சோதனை, அதாவது இந்த தூண்டுதல், இந்த தீமையான காரியங்கள் வந்து ஆரம்பது யோசனையில, யோசனைக்கு பின்பு கொஞ்சம் காலம் பிறகு வாயில பேச்சுல வரும், பின்பு வாய் பேச்சிலிருந்து போக போக கிரியையில வெளிப்படும்.
இப்ப பாஸ்டர் ரசல் ரீபிரிண்ட் நம்பர் 3297 and 1269.
சாத்தான் தான் இந்த காரியம் தொடங்குறார், அவரே தூண்டுறார், அவரே வந்து இந்த காரியத்தை கவர்ச்சியா காமிக்கிறாரு. இந்த காரியத்தை நல்லது செய்யலாம் விரும்பலாம் மாதிரி அப்படி கொண்டு வராரு.
இது இதுக்கு வசனம் இருக்கு ஐசாயா 5:20-21.
அதோட ஆதார வசனம் ஏசாயா 5:20-21.
அடுத்தது செகண்ட், நம்மளுக்கு சோதனை எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வருது, நம்ம நண்பர்கள் இருந்து வருது. அது இன் மெஷர் ஆஃப் அ ஃபிடிலிட்டி டு த லார்ட். அவர் ஃப்ரெண்ட்ஸ் மே டெம்ப்ட் அஸ். அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு போயிட்டு சத்தியம் எல்லாம் படிக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, அவங்க ஒரு டெம்டேஷன் காமிக்கிறாங்க. வா நம்ம போலாம், பிக்சர் போடலாம், இல்ல வேற எங்கேயோ போகலாம், பார்ட்டிஸ்க்கு போகலாம், அதுல உங்களுக்கு மனசுக்கு இதுக்கு திருப்தி கிடைக்கும். ஆனா நீங்க சத்தியம்ல இருந்தாக்கா, சத்தியம் படிச்சுட்டு இருந்தாக்கா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் சோதனை காமிக்கிறாங்க.
சகோதரர் சொல்றாரு, எப்படி சாத்தான் எப்படிப்பட்ட வகையில இந்த மாதிரி இருக்கிற தூண்டுதல் கொண்டு வருவார்னா, முதலாவது யோசனையில, பின்பு அவர் எப்படி கொண்டு வர்றார்னா, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கூட இருக்கிற சகோதரர்கள் அல்லது கூட இருக்கிற இது குடும்பத்தார் கூட, அவங்க மூலமாய் கூட சாத்தான் என்ன பண்ணலாம், அப்படியே தூண்டுறதுல கொண்டு வரலாம். நம்ம இது விஷயம் கூட சகோதரர் சொல்றாரு. இது சகோதரர் ரசல் இதை பத்தி கம்ம அந்த ரெண்டு ரீபிரிண்ட்ல எழுதியிருக்கிறார்.
இது ஃப்ரெண்ட்ஸ் பத்தி அவர் ரீபிரிண்ட் 1549 எழுதிருக்கிறாரு.
நீங்க எழுதலாம் ரீபிரிண்ட் 1549. இந்த ரீபிரிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல போயிட்டு படிக்கலாம்.
அண்ட் 5499
5499 5499.
அடுத்தது சோதனை நம்மளுக்கு இங்க உலகம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. தோஸ் ஹூ டு நாட் லவ் த லார்ட், யார் யார் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு தேவன் பிதாக்கு அன்பு காப்பிக்குதுல, அவங்க உங்க மனசுங்க எல்லாம் ஹார்ட் ஆயிடுறாங்க. அன்னைக்கு வெறும் சுயம் நிலம் ஆயிடுது அவங்க மனசுல. அண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு கும்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க மனசுல ஏதோ ஒரு ஐடியல் வர்ஷிப் மாதிரி வச்சுட்டு அவங்க அதுக்கு இது பண்றாங்க. தே செட்யூஸ் பை தி வேர்ல்ட். இது ரீபிரிண்ட் நம்பர் 5688.
மூன்றாவது பிரதர் சொல்றாரு, மூன்றாவது விதமான இருக்கிற தூண்டுதல் சாத்தான் எப்படி கொண்டு வருவார்னா, உலகத்தின் மூலமாய் உலகத்தின் ஜனங்கள் மூலமாய் அப்படியே கொண்டு வருவார். ரீபிரிண்ட்
5688
5689 54 59 54 59
5500
55 சைபர் சைபர்.
இப்போ அடுத்தது இந்த டெம்டேஷன் சோதனைங்க எல்லாம் நான் படிச்சுட்டு எனக்கு என்ன காமிக்குதுன்னா, இது சாத்தான்ல இருந்து நம்ம ஃபாலன் நேச்சர்ஸ் அண்ட் த்ரூ அவர் ஓன் ஃபிளஷ் அண்ட் த்ரூ த வீக்னஸ் ஆஃப் அதர்ஸ்.
சோ இந்த தூண்டுதல் பத்தி சகோதரர் கொஞ்சம் விவரமா பேசும்போது சொல்றாரு, இது வருது எப்படி நம்ம பாக்குறோம்னா, இது நம்மளுடைய சொந்த மாம்சத்திலிருந்து, நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பழைய சுபாவம், நம்முடைய பழைய ஆசைகள்ல இருந்து அந்த தூண்டுதல் வந்துடும். அதெல்லாம் நம்ம இதெல்லாம் இந்த ரீபிரின்ஸ் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் விவரமா நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி இப்படிப்பட்ட இருக்கிற விரோதி நம்ம மாம்சத்துக்குள்ளவே இருக்கு.
ஆனால் தேவன் பிதா, ஃபாதர், தேவன் பிதா வில் நாட் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் ஹேவிங் தீஸ் டெம்டேஷன்ஸ். எதுக்காக, இட் இஸ் டு அலோவிங் சச் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். அவர் என்ன பண்றாருனா, He makes us ரொம்ப ஸ்ட்ராங் இன் கேரக்டர்.
சோ பிதாவாகிய தேவன் இந்த மாதிரி இருக்கிற தூண்டுதல் நம்முடைய மாம்சத்தின் மூலமாய் வரத்துக்கு அவர் அனுமதிக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த போராட்டம் நம்ம போராடும் போது இதுல நம்மளுடைய சுபாவம் பலம் அடையும்.
இது ரீபிரிண்ட் நம்பர் 2005
2005 ரீபிரிண்ட் நம்பர்
அண்ட் 2005 and reprint number 2568
2568. So சகோதரர் பாலி இப்படியே அவருடைய சில யோசனைகள் இந்த சோதனைகள் பத்தி பேசுறாரு. முழுக்க முழுக்க அவர் பேசினாரு சாத்தானால் வருது சோதனை பத்தி. அது ஆக்சுவலி அது அடுத்த கேள்வி இருக்குது, நம்மளுடைய ரெண்டாவது கேள்வி. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு பேசிட்ட சகோதரர் பாலி தெரிய எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடியே போயிடுவாரு. இப்போ நம்ம சகோதரர் பிரபாகர் பிரதர், நீங்க உங்களுக்கு ஏதோ மீதி மிச்சம் விட்டாங்களா மூத்த சகோதரர் உங்களை பேசுறதுக்கு?
முதலாவது அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சோ முதலாவது கேள்வி அந்த வார்த்தை பற்றினது, சோதனை, டெம்டேஷன்ஸ். சோ கிரேக்க வார்த்தை பைராஸ்மோஸ், டெம்டேஷன்ஸ், தமிழ்ல சோதனை. சோ இந்த பிராஸ்மோஸ்க்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் கொடுக்கறாங்க கன்கார்டன்ஸ்ல. முதல் அர்த்தம் எ புட்டிங் டு ப்ரூஃப், அதாவது தன்மை அல்லது தரத்தை நிரூபிப்பதற்கான சோதனை. தன்மை அல்லது தரத்தை நிரூபிப்பதற்கான சோதனை. எஸ்டாப்ளிஷ் த குவாலிட்டி ஆஃப் சம்திங் ஆஸ் பை அன் எக்ஸ்பெரிமெண்ட். இரண்டாவது அர்த்தம் வந்துட்டு டெம்டேஷன், சோதனை வருது. இதற்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, சொன்னது போல கவர்ந்து இழுக்குதல் அல்லது தூண்டுதல், பெரும்பான்மையாக தீமை செய்வது. சோ இந்த இரண்டு அர்த்தங்கள் தெளிவாக காண்பிக்குது, சோதனைகள்ல இரண்டு விதமான சோதனைகள் இருக்கு அல்லது இரண்டு நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படுகிற சோதனை இருக்கு அல்லது இரண்டு பேர் சோதிக்கிற சோதனைகள் இருக்கு. சோ அந்த இரண்டு பேர் கண்டிப்பா நம்முடைய தேவன் முதல்ல அவர் முதல் விதமான சோதனை நமக்கு தருகிறார். அதாவது நம்முடைய தரம் அல்லது தன்மையை நிரூபிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக வழிநடத்தக்கூடிய சோதனைகள். அதே சமயத்தில் மற்றவர் அவருடைய விரோதி, அவருடைய மன்னிக்கணும் எதிராளி ஆகிய பிசாசானவன். சோ இவர் மூலம் கூட நமக்கு சோதனைகள் வருது. அது எப்படிப்பட்ட சோதனைகள் என்று பார்க்கும் பொழுது, நம்மை கவர்ந்து இழுத்து, நம்மை பாவம் செய்ய தூண்டி, நாம பின்னிட்டு விழுந்து போவதற்கு ஏதுவான சோதனைகள். சோ இந்த இரண்டு அர்த்தங்களை இப்படி சொல்லிட்டால் மாத்திரம் புரிஞ்சுவது கொஞ்சம் கஷ்டம் என்று நான் யோசிச்சு ஒரு சின்ன உதாரணங்கள் நாம அங்க தரோம். சோ ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டா, தேவன் சோதிக்கிறார், அவருடைய சோதனைகள் நன்மைக்கு ஏதுவான சோதனைகள். சாத்தான் சோதிக்கிறார், அது பின்னிட்டு விழுந்து போவதற்கான, கவர்ந்து இழுக்கக்கூடிய, தூண்டக்கூடிய சோதனைகள். உதாரணம், தேவன் ஆபிரகாமை சோதிச்சார். சோ ஈசாக்கை தனக்கு பலியாக கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் கிட்ட தேவன் கேட்கும் பொழுது அது ஆபிரகாமுக்கு தேவன் வைத்த சோதனை. சோ அந்த சோதனை, அந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயிக்கும் பொழுது அவர் வந்துட்டு தேவன் அவருக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டார், அதற்கு சுதந்திரவாளியானார். சோ அந்த நன்மைக்கு ஏதுவான சோதனை என்னன்னா, தேவன் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு வச்சிருக்கிறார். சோ அந்த வாக்கு தத்தங்களை நாம சுதந்திரிக்கணும்னா சில குவாலிட்டிஸ் நாம காண்பிக்கணும். அந்த குவாலிட்டிஸ் காண்பிக்கணும்னா கண்டிப்பா நாம் சோதிக்கப்படும். அப்போ ஒரு சோதனை நமக்கு முன்பாக வைக்கப்படும். அந்த சோதனை நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது நம்முடைய தன்மை நிரூபிக்கப்படும். அந்த சோதனை வைத்தவர்னால அதன் விளைவாக அந்த ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிறோம். சோ இது தேவன் வைக்கக்கூடிய சோதனை. இரண்டாவது விதமான சோதனை, சாத்தான் கிட்ட இருந்து வரக்கூடிய சோதனை. நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவுக்கு சாத்தான் வச்சிட்டார். அவருடைய ஞானஸ்நானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வனாந்தரத்துல மூன்று சோதனைகள். சோ இந்த மூன்று சோதனைகள் சாத்தான் கர்த்தர் இயேசு கிட்ட வச்சிட்டார். நன்மைக்கு ஏதுவாக, அதாவது அவருடைய உடன்படிக்கையிலிருந்து அவர் விலகுவதற்கு ஏதுவாக, தேவனுடைய திட்டம் வந்துட்டு முற்றிலும் தோல்வி அடைவதற்காக, கர்த்தர் இயேசுவை அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த பாதையிலிருந்து வழி விலக செய்வதற்காக சாத்தான் வைத்துட்ட அந்த சோதனைகள், இது எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த இரண்டு விதமான சோதனைகள், இது தான்
என்னுடைய கருத்து. பிரபா, இப்போ நம்ம அந்த சாத்தானால் உண்டாக்கப்பட்ட சோதனை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய இளைய சகோதரர், புதிய டிண்டிகல் மூப்பர் சகோதரர் அருண் கிட்ட கேட்கலாம். சகோதரர், இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர் அருண்?
தேங்க்யூ சார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்ம அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்ம ரட்சகருக்கும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். அருமையான வாய்ப்பு நம் அனைவருக்கும் தேவன் கொடுத்திருக்கார். இந்த ஒரு டிஸ்கஷன், அது மாத்திரமல்ல இந்த டிஸ்கஷன் கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நம்ம கிறிஸ்தவ ஜீவத்துக்கு பிரயோஜனமான ஒரு தலைப்பு என்னன்னா சோதனை என்ற ஒரு தலைப்பு. அப்போ சோதனை அது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது டெம்ப்டேஷன் சொல்றாங்க. சோ பைபிள்ல இந்த டெம்ப்டேஷன் வார்த்தை எத்தனை முறை வருது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் 19 முறை, பழைய ஏற்பாட்டில் 4 முறை. பட் தமிழ்ல பார்க்கும்போது சில இடங்கள்ல சோதனை என்ற வார்த்தைக்கு ட்ரையல் என்ற வார்த்தைக்கு சோதனை கூட மொழி பெயர்த்திருக்காங்க. ஆனா பட் நம்ம இங்கிலீஷ்ல மிக முக்கியமா பர்டிகுலர் வார்த்தை என்னன்னா அந்த டெம்ப்டேஷன். சோ அந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் நம்ம கன்கார்டன்ஸ்ல பார்க்கும் போது ரெண்டு விதமா அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்னு என்னன்னா நன்மைக்கு ஏதுவாக அல்லது நிரூபிப்பதற்காக நடக்கிற ஒரு சோதனை, டெஸ்ட் அல்லது ப்ரூஃப் பண்றது. அதே போல இரண்டாவது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது தீமைக்கு கொண்டு போகிற ஒரு சோதனையாக அங்க இருக்கு. அதாவது ஒரு ஒரு தவறான வழிக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு காரியமாக இருக்குது அந்த சோதனை. சோ இவ்விதமாக சோதனைக்கு இரண்டு அர்த்தங்கள் அங்க கொடுக்கப்படுகிறது. அதே போல தேவனோட கூட உடன்படிக்கை பண்ண ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த இரண்டு விதமான சோதனை அங்கு தரப்படுகிறது. சோ இது ஆவிக்குரிய ரீதியில இந்த டெம்ப்டேஷன் என்ற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் தரலாம். ஒருவேளை தர விரும்பிட்டால் நம்ம லிட்டரலா பார்க்கும் போது கன்கார்டன்ஸ்ல இருந்து ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். பட் ஆவிக்குரிய ரீதியில தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த டெம்ப்டேஷன் என்ற வார்த்தைக்குரிய விளக்கம் டெஃபினேஷன் கூட பாத்தீங்கன்னா அதை நம்ம ஆங்கிலத்தை சொல்லிட்டு பின்பாக நம்ம தமிழ்ல அவங்க விளக்கிறோம். சோ ரொம்ப அருமையா இருக்கு. டெம்ப்டேஷன் என்றால் என்ன இங்கிலீஷ்ல பார்க்க போகுது தமிழ்ல. சோ வாட் இஸ் டெம்ப்டேஷன்? சோ பிரதர் சொல்லும் போது த ரிசல்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் லீட்ஸ் டு டெம்ப்டேஷன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம லைஃப்ல ஒருவேளை சோதனைகள் வந்துச்சுன்னா அது என்ன அந்த டெம்ப்டேஷன் என்ன காரணத்தினால அல்ல என்ன ரிசல்ட்னால வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம தேவன்கிட்ட பண்ண அர்ப்பணிப்பு. சோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன் மத்தியில் அங்க வைக்கிறோம்னா நம்ம லைஃப்ல தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் போது நம்ம மேல அர்ப்பணிச்சிருக்கோமா இல்லையா அதை எப்படிதான் மெஷர் பண்ணலாம்னா இந்த ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு லைஃப்ல அங்க அனுமதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல உண்மையிலேயே நம்ம தேவனுக்கு என்ற மூல அர்ப்பணிப்பு பண்ணிருக்கோமா இல்லையா என்ற ஒரு காரியத்தை அங்க மெஷர் பண்ணலாம், அளவு பண்ணலாம். தான் பாருங்க இந்த டெம்ப்டேஷன் என்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு இன்னொரு வார்த்தை சொல்லும் போது அது ஒரு மீட்டர் மாதிரி. எப்படி ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீட்டர் பண்றாங்க. சோ அந்த நிறைய மீட்டர்ஸ் இருக்கிறாங்க. எதுக்கு மீட்டர்னா சில அளவுகள் எடுப்பாங்க, எந்த லெவல்ல இருக்க அளவு எடுப்பாங்க. அதே போல இன்னைக்கு நாம் தேவன் கூட கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அன்பு கொண்டிருக்கிறோம், ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு தேவன் பயன்படுத்துகிற மீட்டர் அது என்ன மீட்டர்னா டெம்ப்டேஷன் மீட்டர். சோ இந்த காரியம் நமக்கு அங்க தேவன் ரொம்ப கிருபையா நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா அங்க இருக்கு. அப்போ இந்த டெம்ப்டேஷன் வார்த்தையில பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு. அதுக்கு ரெண்டு வகைக்கும் ஒரு சில ஆதாரங்கள் அங்க வச்சிருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆதாரம் வாசிக்கலாம். அதாவது என்னன்னா மத்தேயு புஸ்தகம் 6:13 வாசிங்க பிரதர் ப்ளீஸ்.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
சோ இங்க பாக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ல காரியம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளும். சோ இங்க ரொம்ப அருமையான வார்த்தை, நம்ம கேட்கனே தெரிந்த வார்த்தை. இங்க உண்மையிலே சோதனை, ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துல சோதனை வரும்போது அந்த சோதனைக்காக தேவன்ட்ட போய் தேவனே இந்த சோதனையிலிருந்து நீங்க எங்களை காப்பாத்திருங்க, எங்க லைஃப்ல சோதனை வேண்டாம் அந்த அர்த்தத்துல அங்க மொழிபெயர்ப்பு அங்க வருகிறது. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. நம்ம கேட்கணும் தெரிந்தபடி அங்க சரியான மொழிபெயர்ப்பு என்ன வந்திருக்க வேண்டும் என்றால் எங்களை சோதனைக்குள்ளாக என்ன பண்ணாங்க, கைவிட்டுறாதீங்க, சோதனை அனுமதிங்க, எங்க வாழ்க்கையில சோதனை கொண்டு வாங்க. ஏனென்றால் நாங்கள் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பு விசுவாசம் அது எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டாக இருக்குது. ஆனா அந்த சோதனைக்குள்ளாக எங்களை கைவிட்டுறாதீங்க. ஏன் அந்த அந்த பாயிண்ட் அங்க கர்த்தர் இயேசுக்கு சொன்னாருன்னா ரொம்ப அருமையான அர்த்தம். ஒருவேளை இப்ப திருப்பி வாசி பாருங்க, தேவனே எங்க சோதனைக்குள்ள கொண்டு வாங்க ஆனா கைவிட்டுருங்க அப்படின்னு என்னத்தோம்னா நாங்க எங்க சொந்த பலத்துல என்ன பண்றோம் அந்த சோதனையை நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படி மீனிங் வரும். அதனால கத்த சொல்லிட்டாரு நீங்க கண்டிப்பா அவங்க சொந்த பலத்துல வருகிற சோதனைகள் இல்ல நிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ண, நீங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கேளுங்க, தேவனே நீங்க சோதனை அனுமதிங்க, அது எப்படிப்பட்ட விதமான இருக்கலாம் ஆனா அந்த சோதனையில நீங்கள் எங்க என்ன பண்ணுங்க வழி நடத்துங்க. சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிக முக்கியமான ஆலோசனை நம்ம பாக்குறோம். அதே போல இரண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அது கூட வாசிங்க பிரதர் ப்ளீஸ், 1 Corinthians 10:3.
எல்லாரும்
கொரிந்தியர்
10 அதிகாரம் 3 வசனம்.
எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்.
சாரி 13 வசனம். சாரி
13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
சகோதர சோதனை மிக முக்கியமான வார்த்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் எடுத்து காமிக்கிறோம். அது என்னென்றால், அவர் திராணிக்கு மேலாக அவர் சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு சோதனை தருகிறார் என்றால் அந்த சோதனையானது நம்ம புது சிருஷ்டியை பாதிக்கப்படும் அளவுக்கு தேன் தர மாட்டார். மாறாக அந்த புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்கும் அந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு சோதனை தாங்கும் என்று அறிந்து என்ன பண்ணாருன்னா தேவன் அங்க சோதனை தர. அதான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சாத்தான் மூலமா வருகிற சோதனைக்கும் தேவன் மூலமாக வருகிற சோதனைக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருந்தா தான் நம்ம எந்த சோதனைக்குள்ள இருக்கிறோம் என்று புரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ தேவன் ஒரு சோதனை வருதுன்னா அது எத்தன்மை உள்ளது, அது எந்த தன்மையில இருக்கு, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதே போல சாத்தான்ட்டு ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை எவ்விதமாக இருக்கு. இந்த ரெண்டு காரியங்கள் கண்டிப்பாக தேவனின் ஜனங்கள் அங்க புரிந்திருக்க வேண்டும். சோ அதுக்காக அவங்க மத்தியில் ஒரு சில 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 விளக்கங்கள் அவங்க மத்தியில் கொடுக்க விரும்புகிறோம். சாத்தான் கொடுக்கிற சோதனைக்கும் தேவன் மூலமா அனுமதிக்கப்படுகிற சோதனைக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி பிரதர் புரிஞ்சுக்கொள்ளலாம். சோ முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி என்ன பண்ண மாட்டார்னா தம்முடைய சோதனைகளை என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறோம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நம்முடைய குணலட்சணங்கள் அது வளர்க்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பார்னா, ஒரு பொன் எப்படி நெருப்புல புடமிடப்படுதோ அதே போல் நம்முடைய குணலட்சணங்கள் அங்க புடமிடப்படுகிறது. ஒருவேளை நீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க போய் பாருங்க, அந்த பொண்ணை புடமிடும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிமிட் தாண்டும் போது, அந்த சூடு வந்து அந்த லிமிட்டை தாண்டும் போது அந்த ஹீட் எனர்ஜி ரொம்ப அதிகமாகும் போது அந்த ஹீட் அந்த கோல்டு அந்த பொண்ணுக்கு ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்பாருங்க, அந்த பொண்ணை புட முடிகிறவர் அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஹீட் தேவையோ அந்த லிமிட் தான் என்ன பண்ணுவாருன்னா அனுமதிப்பார். ஆனா ஒரு லெவல் போச்சுன்னா தாண்டிடுச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவார். சோ அதே போல் நம்ம லைஃப்ல தேவன் அனுமதிக்கப்படுகிற சோதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அளவுக்கு மிஞ்சி நம்ம ஒருவேளை அதிகமா சோதனை வந்துச்சுன்னா அது கண்டிப்பா தேவனால் தருகிற சோதனை அல்ல. மாறாக தேவன் தம பிள்ளைய எப்படிதான் சோதனை தரார்னா, எந்த அளவுக்கு நம்ம குணலட்சணங்கள் வளர வேண்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு வேண்டிய சோதனைகள் அங்க தேவன் அங்க தருகிறதாக அங்க பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க வசம் அதுலேயே 13 வாசிங்க பிரதர். சாரி பிரதர், யாக்கோபு 1 அதிகாரம் 13 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 13
அவங்களுடைய பார்வை கொடுத்திருக்காங்க, எல்லாரும் அழகா இருக்குது, அப்ப எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனா இந்த பேனல் டிஸ்கஷன் போக போக நம்ம பார்க்க போறோம், ஒருத்தர் அவங்களுடைய கருத்து அவங்களுடைய யோசனை கொடுக்கும் போது கொஞ்சம் சுருக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் அவங்க பேசணும், பிளஸ் நம்ம இந்த 8-10 க்வெஸ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், அது 1.5 hour. பரவாயில்ல, இது நான் ஒன்னும் குறை சொல்ல, எனக்கு இது முதல் டைம் பண்ணிங்கிறோம், இது முதல் மாடல் பேனல் டிஸ்கஷன். அதனால தான் நம்ம அருமையா சகோதரர்களுக்கு கைடன்ஸ் இந்த ஃபியூச்சர் அது எப்படி நம்ம எடுக்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இப்ப நம்முடைய பார்வை இப்ப காமிச்சாங்க நம்முடைய சகோதரர்கள் ரெண்டு விதமான சோதனைகள். இப்ப நம்முடைய பார்வை அந்த சாத்தானால் உண்டாக்கப்படுற சோதனை மேல தான் இருக்க போது. இப்ப நம்ம மீதி கேள்விகள்ல இப்போ செகண்ட் கேள்வி, இந்த கேள்வி வந்து நம்ம எல்லார்கிட்ட கேட்க மாட்டோம், யார் சகோதரர் பேசுறதுக்கு விரும்பிட்டா அவங்க பேசலாம், அவங்கள கை தூக்கிட்டு கேட்க பேசலாம். இப்போ செகண்ட் கேள்வி, இந்த சாத்தானால் உண்டாக்கப்பட்ட சோதனைகள் தூண்டுதல் ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சு, ஏதன் தோட்டத்துல. ஏதன் தோட்டத்துல நம்ம ஆதி ஆகமம்ல 3:4-5 பார்க்கும் போது அங்க என்ன எப்படிப்பட்ட விதத்துல அவர் தூண்டிட்டார் நம்ம பார்க்கிறோம்னா பொய் விதம், பொய். சோ இப்படியே சாத்தான் இந்த மாதிரி விதத்துல அவரை நம்பல, புது சிருஷ்டிகள் கூட அவரை தூண்டார். சோ இது பத்தி, அதாவது சாத்தானுடைய விதம், இந்த பொய் விதம், இது பத்தி இப்ப நம்ம சகோதரர்கள் முன்பாக இந்த வாய்ப்புறோம். யாராவது சுருக்கமா பேசுறதுக்கு விரும்புறீங்களா? சகோதரர் பாலி.
இப்போ நெகட்டிவ் க்வெஸ்சன் இருக்கு, சாத்தான் எப்படி நம்மளுக்கு நெகட்டிவா சோதிக்கிறார். இப்போ நம்ம இஃப் ட்ரூலி நம்ம தனக்கு சுயம்க்கு கம்ப்ளீட்லா எம்டி பண்ணிட்டோம்னா, அண்ட் நம்ம எது காரணம் கூட சத்தியம் வந்துட்டு அப்புறமா திரும்பவும் நம்ம உலகம் பத்தி போலன்னா, இல்லக்கா உலகம் பிரகாரம் எது எது இருந்தா அதுல நம்ம சேர்க்கலன்னா, அப்போ என்ன ஆகுதுன்னா, வி வில் பி ட்ரூலி இன் த கிங்டம் ஆஃப் காட். அண்ட் அதுக்கு பை இஃப் யூ வாண்ட் டு லேக் விஸ்டம், ஜேம்ஸ் இஸ் டெல்லிங், பிளீஸ் ரீட் ஜேம்ஸ் 1:5.
சகோதரர் பாலி என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்து வர்றதுக்கு பின்பு சாத்தானோடு இருக்கிற தூண்டுறதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஒரு வழி பார்க்கணும். ஆனா நான் ஆக்சுவலி அந்த கேள்வி கேட்கல. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, சாத்தான் தூண்டார், எப்படி தூண்டார், ஏதன் தோட்டத்தில் பொய் மூலமாய் தூண்டிட்டார். இந்த வகையில் சாத்தான் உங்களுக்கு, நீங்க புது சிருஷ்டிகளுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தூண்டார், இந்த பொய் விதம் உங்களுக்கு அனுபவிக்கப்பட்டுச்சா, அந்த மாதிரி கேள்வி நான் இப்போ கேட்கிறேன். இந்த பொய் விதம் அல்லது இந்த மாதிரி சாத்தானுடைய இருக்கிற பல விதமான விதங்கள் உங்களுக்குள்ளவே நடந்துச்சா, அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்றதுக்கு சகோதரர் முன்பாக பேசுறதுக்கு விரும்பிட்டா நீங்க அந்த விதம் நீங்க பேசலாம். அதை தப்பிக்கிறதுக்கு நம்ம வேற பேசலாம். அந்த விதம், எப்படிப்பட்ட விதத்துல சாத்தான் உங்களுக்கு தூண்டார், பர்சனலா பேசும்போது. எனக்கு நீங்க பிரதிநிதி ஆயிருக்கிறீங்க எல்லா சகோதர சகோதரிகளுக்கு. சோ நீங்க பேசும்போது ஒருவேளை அநேகர் அங்க கூட என்ன பண்ணுவாங்க, தலை ஆட்டுவாங்க, ஆமா ஆமா இப்படி நம்மளுக்கு கூட ஆகுது. சோ நீங்க அந்த மாதிரி அனுபவங்கள் எப்படி ஆயிட்டுக்குது உங்களுடைய ஓட்டத்தில, அதை சொல்றதுக்கு விரும்புறீங்களா சகோதரர் அருண்?
சோ இந்த ஒரு சாத்தானுடைய சோதனை, அவன் மூலமாக வருகிற சோதனை, அல்லது தேவன் சித்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்படுவதற்கு அவன் பண்ணுகிற யூகங்கள் பற்றி அவன் பார்க்கும் போது, அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. சோ ஏவாள் அந்த இடத்துல வஞ்சிக்கப்படுறாங்க சாத்தன் மூலமாக, பொய் என்ற ஒரு காரியத்தின் மூலமாக. அந்த பொய் என்ற விஷயம் ஏவாளுக்குள்ள அங்க வைத்து ஒரு மிகப்பெரிய வஞ்சனை சாத்தன் பண்ணிடறான், சிம்பிளா பண்ணிடறான். பட் நம்ம மேலட்டமா படிக்கும் போது சாத்தான் எப்படி இந்த பொய்ய ஏவாள்கிட்ட போய் வச்சான், அந்த ரகசியம் நமக்குள்ள தெரிஞ்சிருச்சுன்னா நம்முடைய லைஃப்ல கூட அது மிக முக்கியமான பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கும். அன்பான சகோதர சொல்லு, சோ சாத்தான் எந்த ஒரு முறையை பயன்படுத்தினான் என்று பார்க்கும் போது, இது வேற ஏவாளுக்கு மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவன் பண்ணுகிற யுகம் மிக முக்கியமான யுகம். அவன் பண்ண ஒரு மிக முக்கியமான டாக்டிக்ஸ் என்னன்னா, கவுன்சிலிங், ஆலோசனை கொடுப்பான். அவன் ஏவாள்கிட்ட போய், நீ போய் இந்த பழத்தை சாப்பிடு, கண்டிப்பா நீ சாப்பிட்டு ஆகணும் சொல்லி கம்பல் பண்ணும். மாறாக இந்த ஒரு விஷயத்த, அந்த ஏவாள் பழத்தை எடுத்து பிடிங்கி சாப்பிடணும் என்ற ஒரு காரியத்தை ஏவாள் முன்பாக எப்படி எந்த ஒரு முறையில அங்க வைத்தான்னு பார்க்கும் போது, தந்திரமா போய் சில ஆலோசனைகள் ஏவாள்கிட்ட சொல்றான். ஏன்னா ஏவாள் தேவன் என்ன சொன்னார், என்ன சொன்னார்னா, நீ இதை சாப்பிடக்கூடாது சொன்னாராமா? ஆமா சொன்னார். அதெல்லாம் நீ ரொம்ப தப்புன்ட்ட, நீ ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னாருன்னா, தேவன் உண்மையில அன்பு இல்லை. ஏன்னா நீ சாப்பிட்டேன்னா நீ யார போல மாறுவேனா, நீ தேவதூதனை போல ஒரு மகிமை அங்க நமக்கு கிடைக்கும். சோ சில ஆலோசனை கொடுத்து ஒரு வஞ்சனைக்குள்ள அங்க கொண்டு போவோம். சோ சாத்தனுடைய இந்த ஒரு தந்திரம் மிக முக்கியமான விஷயமா இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சோ பாருங்க, நம்ம தனிப்பட்டத்துல கூட பார்க்கும் போது நம்ம அநேக சோதனைகள் அநேக இக்கட்டுகள் நமக்குள்ள மாட்டிக்கிறோம்னா, அதுக்கு ஒரே விஷயம், நமக்குள்ள வருகிற சில ஆலோசனைகள். சோ அந்த ஆலோசனைகள் சாத்தான் சில கருத்துக்கள் மாதிரி கொடுப்பான், நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, நீ ஏன் இப்படி செய்யும், சோ நீ எப்படி செஞ்சா நல்லா இருக்குமே. சோ இந்த விஷயம் நம்ம எப்பதான் புரிந்து கொள்ள முடியும், நம்ம எப்ப அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போயிருவோமோ, அப்போ தேவன் சில காரியம் வெளிப்படுத்துவா, இது யாருடைய ஆலோசனை. சோ சாத்தான் தந்திரமா யோசிச்சு எந்த மாதிரி ஆலோசனை கொடுத்தா அவர் அந்த பாயிண்ட்ல அந்த தவறுகள் அங்க பண்ணுவார். சோ இதுக்கு அருமையான எக்ஸாம்பிள் யாருன்னா, ஏவாளுக்கு வந்த சோதனை, அந்த பொய்யான விஷயத்த நேடைய வைக்காம ஒரு ஆலோசனை மூலமா கொடுத்து, நீ இப்படி செய்யறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சுப்பா ரொம்ப பெஸ்ட், சொன்னா. சோ இதனால அந்த ஸ்திரீ அவள் வஞ்சிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மீறலுக்கு உட்பட்டார். சோ அதே போல் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல கூட அநேக சோதனைகள், அநேக சாத்தான மூலம் வரைக்கும் சோதனைகளை மாட்டிக்கொள்றோம் என்றால் அதுக்கு ஒரே காரணம், நம்ம தேவனுடைய ஆலோசனை பின்பற்றாமல் சாத்தான் கொடுக்கிற சில ஆலோசனை நம்ம வாங்குறதுனால, அந்த ஆலோசனைகளை நம்ம யோசிக்கிறதுனால, அந்த ஆலோசனைகளை நம்ம தியானிக்கிறதுனால, இந்த அப்படி எங்க கொண்டு போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக அங்க கொண்டு போகுது.
சகோதரர் அருணுடைய விஷயம் என்னன்னா சுய ஆலோசனை. இப்ப நம்ம வந்து சில விஷயம் மேல யோசிக்கும் போது, சில முடிவு பண்ணும்போது சுய ஆலோசனை நம்ம நம்புறோம். தேவனுடைய ஆலோசனை அவருடைய வசனத்துக்குள்ள போகாம, அவருடைய வச்சிட்டு இருக்கிற நம்மளுக்கு ஆதாரத்துக்குள்ள போகாம, அவருடைய இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரர்கள் கிட்ட போயிட்டு பேசாம சுய ஆலோசனை மேல நம்புறோம், அது கூட ஒரு பெரிய சாத்தானுடைய இருக்கிற வஞ்சகம் இருக்குது. அது சகோதரர் அருண் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது மேல வேற சகோதரர்கள் ஏதோ பேச விரும்புறீங்களா? அதாவது சாத்தான் பயன்படுத்தின இருக்கிற வஞ்சகங்கள் எப்படி?
அந்த விதம் பத்தி மாத்திரம் பேசுறேன். இரண்டாவது கேள்வியை தலைப்போடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது புரியும். அதாவது சாத்தான் சோதிக்கிறார் தீமையின் மூலம். ஆனா சாத்தான் சோதிக்கிறார், நமக்கு ரொம்ப முக்கியமா இந்த உலகத்தின் மூலம் எப்படி சோதிக்கிறார். சாத்தான் சோதிக்கிறார் இந்த உலகத்தின் மூலம் எப்படி சோதிக்கிறார். ரொம்ப சிம்பிள். அதாவது அந்த உலகம், சோ உலகம் சொல்லும் பொழுது கன்கார்டன்சஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கிரீக் வார்த்தை காஸ்மாஸ், அதாவது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். அதை தான் நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம்னா இந்த உலக அமைப்புகள் அல்லது இன்க்ளூடிங் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ், அந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள். சாத்தான் சோதிக்கிறார் இந்த உலகத்தின் மூலம் எப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த அர்த்தம் புரிஞ்சு கொள்வது நமக்கு அவசியம். சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த அமைப்புகள் இந்த ஜனங்களுக்குள்ளதா உடன்படிக்கை செய்துட்ட பரிசுத்தவான்களாகிய புதிய சிருஷ்டிகள் நாமும் கூட இங்க இருக்கிறோம். சோ இப்போ இந்த அமைப்புகள் மூலம், இந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலம்,
அது மாத்திரம் இல்ல, உதாரணம்
மத அமைப்பு, பினான்சியல் அமைப்பு, அமைப்புகள்,
ஸ்டாக் மார்க்கெட்,
எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய அமைப்புகள் என்று சொல்லும் பொழுது பிராக்கெட்ல நீங்க என்ன வேணா சேர்த்துக்கொள்ளலாம். சோ அமைப்புகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எப்படி நமக்கு சோதிப்பாங்கன்னா, சோ இந்த உலகத்துக்கு என்று ஒரு ஆவி இருக்கு, வேதத்துல உலகத்தின் ஆவி, சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவி இருக்கு, பரிசுத்தாவி, தேவாவி, சத்தியத்தின் ஆவி. சோ இந்த பரிசுத்தாவியில சத்தியத்தின் ஆவியில வழிநடத்தப்படுகிற அந்த உடன்படிக்கை செய்துட்ட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தின் மத்தியில வாழும் பொழுது அந்த உலகத்தின் ஆவியில் இருக்க இந்த அமைப்புகள் மற்றும் ஜனங்களின் மூலமாக எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவாங்க. ஏன், எதற்காகனா இந்த உலகம் வந்துட்டு இயங்கக்கூடிய அந்த சட்டம், அதாவது தி லாஸ் ஆஃப் தி வேர்ல்ட் சொல்லிட்டோம்னா செல்ஃபிஷ்னஸ், சின், சுயநலம் மற்றும் பாவம். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனா புதிய சிருஷ்டிகள் அப்படி இல்லை. சோ இவர்கள் செயல்படக்கூடிய அந்த எந்த சட்டத்தின் கீழ் இவங்க செயல்படுகிறாங்கன்னா லவ் அண்ட் ரைட்னஸ், அன்பு மற்றும் நீதி. சோ இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட விஷயங்கள். சோ கண்டிப்பா உலகம் ஒரு திசையில போயிட்டு இருந்துச்சுன்னா பரிசுத்தவான்கள் இன்னொரு திசை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப கண்டிப்பா அந்த ஃபிரிக்ஷன், சோ ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு உராய், சோ ஒரு முரண்பாடு எல்லா விஷயங்களையும் இருக்கும். சோ அந்த வகையில இந்த உலகத்தின் வழியில நாம போவதற்கு, இந்த உலகத்தின் பாணியில போவதற்கு, இந்த உலகத்தின் கொள்கைக்குள்ள நம்மை உட்படுத்திக் கொள்வதற்கு, இந்த உலக அமைப்புகளுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில நாம தொடர்பாகி இந்த உலகத்தின் ஆவியில நாம போவதற்கு ஏதுவா சாத்தான் இந்த உலகத்தை நம்மை சோதிப்பதற்கான ஒரு அருமையான டூல், ஆயுதமாக பயன்படுத்துவார். அந்த ரீதியில இவ்விதமாக நாம் சோதிக்கப்படலாம், உலகத்தின் மூலம், சாத்தான் மூலம்.
சகோதரர் வந்து மறுபடியும் இன்னொரு வகையில சிந்தை மேல எப்படி சாத்தான் சோதிக்கிறார், எப்படி தூண்டார், இன்னொரு விதமா பிரதர் சொல்லியிருக்கிறாரு. சோ இது ஒரு விஷயம். இப்போ நம்ம ரெண்டு சகோதரர்கள் பேசிக்கிறாங்க எப்படி இந்த சோதனை எங்கே ஆரம்பிருதுன்னா சிந்தையில. சோ இது வசனம் கூட நீங்க தெரியும், யாக்கோபில நம்ம வாசித்தோம் 1:14-15. இது ஆரம்பிறது எங்கே, யோசனையில. அப்புறம் இது சாத்தான் எது பயன்படுத்துறன்னா பழைய மனுஷன், நம்ம பழைய சுபாவம், பழைய இச்சை ஆசைகள், இப்படியே அவரே நம்மள தூண்டுறாரு நம்ம பாக்குறோம். இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் இதை பத்தி. இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கும்போது இந்த இந்த வந்து இருக்கிற சோதனைகள் நம்ம மேல வரும்போது பிரதர் சொன்னாரு உலகம் அமைப்புகள் சொல்லிட்டாரு. ஆனா வசனத்துல போய் பார்த்தா, வசனத்துல போய் பார்த்தா வசனம் சில வார்த்தைகள் பயன்படுத்துறது. சோ அந்த வார்த்தைகள் இப்ப நம்ம வாசித்து அந்த வார்த்தைகள் பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். இப்ப அந்த வார்த்தைகள் வாசிக்கலாம். முதல் யோவான் 2:16
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
சோ பரிசுத்தாவியின் வழி நடத்ததல்ல, தெய்வீக பார்வையிலிருந்து இந்த சாத்தானுடைய தாக்குதல் நம்ம மேல மூணு விதமா சொல்லுகிறது. அதுதான் சொல்லுகிறது. இப்போ மாம்சத்தின் இச்சை, அப்புறம்
கண்களின் இச்சை,
கண்களின் இச்சை
ஜீவனத்தின் பெருமை,
ஜீவனுக்கு பெருமை. சரி, நீங்க நீங்க எல்லாம் இத பத்தி நீங்கள படிச்சுட்டு இருக்கோம், பிப்ளிக்கல் காமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது. ஆனா இப்ப நம்ம சகோதரர்கள் கிட்ட கேட்கலாம், நம்ம பேனல்ஸ் கிட்ட கேட்கலாம், பொதுவா இந்த மூணு மேல நீங்க என்ன சொல்றீங்க, அல்லது இது மூணுல ஏதோ ஒன் ஏதோ விசேஷமா நீங்க பேசுறதுக்கு விரும்பிட்டா நீங்க பேசலாம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனுடைய இருக்கிற பெருமை, இந்த மூணு விதத்துல சாத்தான் புது சிருஷ்டிக்கு தாக்குறார். சோ சகோதரர் ஜோஷுவா பேசுறீங்களா?
உலகத்தின், அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய மாம்சத்தின் இச்சை, அதுதான் வந்து அதை பத்தி தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லது நம்மளுடைய உடன்படிக்கைக்கு முன்னாடி நம்ம விரும்புறத நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உடன்படிக்கைக்கு பின்பு, அதாவது உண்மையாக உடன்படிக்கை செய்த பின்பு நம்மளுக்குள்ள இந்த மாம்ச பலவீன சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்ச இச்சைகள் அநேக வகைகளில் நம்மளை தூண்டி கொண்டுக்குது. இதுல இருந்து யாருமே வந்து நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரத்தத்தில் இருக்குது, ரத்தத்திலே ஊறிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பாவம் செய்யறதுக்கு தான் இந்த சரீரம் எப்போதும் விரும்புது. அதாவது பாவம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்லது பாவம் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு தான் ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து நன்மை செய்யறதுக்கு ரொம்ப பின்வாங்கும் இந்த சரீரம், அவ்வளவு சீக்கிரம் ஒத்துழைக்கிறது இல்லை. ஆனா தீமை செய்யறதுக்கோ அல்லது பாவம் செய்யறதுக்கு பல வகைகளில் நம்மளை தோணுது. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா எவ்வளோ டைம் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து, இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துட்டாக்கா, உதாரணம் சொன்னால் எந்தெந்த வகையில் என்றால், மனுஷங்களுக்கு தோன்றக்கூடிய சில இச்சைகள் நம்மளுக்குள்ள வர்றது சாதாரணமாக இருக்குது. எப்படின்னா சரீரத்தினுடைய இச்சை, இது வந்து இன்றைக்கு உலகத்தில் பரவலாக இருக்குது. உலகத்தின் ஜனங்கள் வந்து அதுபடி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரு டெலிவிஷனாக நியூஸ் எது பார்த்தா கூட இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனா உடன்படிக்கை செய்த சகோதரர்கள் மத்தியில், அதாவது நம்மளுக்குள்ள கூட இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் வருது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, உடனடியாக சகோதரர் சொன்னது போல ஒரு வசனம் வச்சாக்கா, தேவனுடைய வசனம் கொண்டு வந்து வச்சா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப சரீரத்தின் இச்சை இருக்குது, அப்புறம் சில பேருக்கு நம்ம பார்த்தோம்னா பேரும் புகழும் வாங்குற இச்சை இருக்குது. அப்போ இன்னும் சில பேருக்கு எப்படின்னாக்கா அதிகாரங்களை, பதவி அதிகாரங்கள், அந்த மாதிரி ஆசை இச்சைகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு எப்படின்னா உலக பொருள்கள் மேல, நீங்க உலக பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டா இன்னைக்கு வந்து உலகத்தின் ஜனங்கள் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் கூட சரியா வளராத, இன்னும் கொஞ்சம் வளர வேண்டிய சகோதரர்கள் மத்தியில் கூட இது விஷயம் புரியாதனால உலக பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் அதுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த உலகத்தின் பொருள்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்குள் அதன் மேல் வைக்கிற ஆசை அல்லது வந்து இந்த சரீரத்தின் இச்சை அல்லது பேரு புகழ் பணம் போன்ற விஷயங்கள்ல நம்மளுக்குள் எழக்கூடிய இந்த இச்சைகள் வந்து ரொம்ப ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு ராட்சசன் போல இருக்குது அந்த எண்ணங்கள். அதுல நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னா அது கண்டிப்பா நம்மளை பெரிய ஒரு வீழ்ச்சியில கொண்டு போய் விட்டுரும். இந்த மாம்சத்தின் நிச்சயம் மட்டும் பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பிட்டேன், ஒருவேளை கண்களின் நிச்சயம் பத்தி மற்ற பிரதர்கள் பேசுவாங்க.
சகோதரர் ஜோஷுவா வந்து மாம்சத்தின் நிச்சயம் பத்தி பேசினாரு. நான் பேனலிஸ்ட் இல்ல, ஆனா பேனலிஸ்ட் இருந்தானா நான் கூட கொஞ்சம் சில பேச விரும்புறோம், பேசலாமா சகோதரர்கள்? மாம்சத்தின் நிச்சயம் சொல்லும் போது சர்வசாதாரண நிச்சயம் சொல்ற, சாப்பிடுது, நிறைய சாப்பிடறதுக்கு ஆசை, பெரிய தொண்டி வளர்த்து வைக்கிறது, அப்புறமா நல்லா படுக்கிறோம், வேலை செய்யறதுக்கு ஆசை இல்ல, இதெல்லாம் வருது, இதெல்லாம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப தடி ஆகுறதுனால, சாப்பிட ரொம்ப சாப்பிடுறதுனால தேவனுடைய வேலை செய்ய முடியறதுல பாத்தீங்களா? சாத்தான் நல்லா தெரியும், நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, மட்டனா பிரியாணியா கபாபா நிறைய சாப்பிடு, இது ஒன்னும் தப்பு இல்ல, நீ பாவம் செய்யறதில்ல, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு 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 தடி ஆயிட்டேனா பிரதர், இப்படி ஆயிக்கிறேன் தெரியல பிரதர். அப்புறம் என்னன்னா, இது விஷம், மாம்சத்தின் நீச்சல் சர்வசாதாரணம், சர்வசாதாரணம். நம்ம எல்லாம் ஃபிட்டா இருக்கணும், நம்ம எல்லாம் ஓடணும், நம்ம எல்லாம் வந்து மூச்செல்லாம் பிடிக்க கூடாது, நம்ம வந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு சகோதரர் இப்படி எல்லாம் இருக்கணும். அப்ப என்னன்னா, அளவுக்குள்ள சாப்பிடணும், அளவுக்குள்ள சாப்பிடணும் வசனம் சொல்லுது. ஆனா எனக்கு கூட அது நிறைய கெட்ட பாடம் வாங்கிட்டோம், நிறைய சிக்கன் ஆசைஞ்சு, தேவன் ஒரு நல்ல அடி குத்தாரு, சிக்கனே தொட முடியாது இப்போ. சோ இந்த விஷயம் வந்து நம்ம கத்துக்கணும். சோ இந்த மாம்சத்தை நீச்சை சாப்பிடுதுல, போன்ல பேசுதுல, அப்புறம் வந்து தூங்குறது, சோம்பல், இதெல்லாம் அநேக விஷயங்கள், சரீரத்தின் விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அளவுக்கு மேல செய்யும் போது அது இச்சை மாறி மாறும். சோ இது என்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இதுக்காக. சோ பிரதர் வந்து சரீரத்தின் இச்சை பத்தி பேசினாரு. பொதுவா எல்லா பத்தி பேசுறதுக்கு அல்லது ஏதோ ஒன் பேசுறதுக்கு சகோதரர் பாலி,
நீங்க பிரதர் சொன்னது உண்மை தான் ரிகார்டிங் மாம்சத்துக்கு இச்சங்கள். இப்ப மாம்சங்க இச்சைகள் ஸ்பெஷலி இந்த மூன் மேனிஃபோல் டெம்டேஷன்ஸ், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், பிரைட் ஆஃப்
லைஃப்,
லைஃப் அண்ட் லஸ்ட் ஆஃப் த பிளஷ், இஸ் ஆல் ஒர்க் ஆஃப் தி மாம்சங்க இச்சங்கள் தான். இப்ப மாம்சம்னா என்னது? இட் இஸ் அ மீனிங் இஸ் இங்கிலீஷ் நான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க பிரதர்.
சகோதரர் பேசுறாரு மாம்சம், மாம்சத்திலிருந்து தான் இது ஆரம்பது. மாம்சம் என்ன? ஆங்கிலத்தில் மாம்சம் பார்த்தா பிளஷ், எஃப் எல் இஎஸ் ஹெச்.
எஃப்
சொல்றாரு, எஃப் என்ன குறிக்கும்? எஃப் வந்து ஃபில்தி,
எல் நாட் லெக்சரஸ்,
எல் வந்து லெக்சரஸ், எல் எஃப் வந்து அழுக்கு, ஃபில்தி, எல் வந்து லெக்சரஸ், அதாவது கெட்ட பார்வையில பாக்குறது.
ஈனா ஈகோஸ்டிக்,
ஈ வந்து ஈகோயிஸ்டிக், தனக்கு பத்தி ஜாஸ்தி பெருமையா யோசிக்கிறது.
எஸ் இஸ் சின்ஃபுல்,
எஸ் வந்து சின்ஃபுல், பாவத்துல பட்டுட்டு இருக்குது.
ஹெச் இஸ் ஹாட்டி,
ஹெச் வந்து ஹாட்டி, அதாவது பெருமை, அதாவது அகங்காரம் குறிக்குது. பாத்தீங்களா, அப்போ ஒரு வார்த்தையில அவர் அஞ்சு இருக்கிற அர்த்தமே எடுத்துக்கிறார். சோ இதுதான் இந்த மாம்சத்துல உண்டாக்கப்படுது சொல்றாரு.
சோ தட் இஸ் வை ஐ அம் ரிமைண்டட் ஆஃப் ஒன் போயம், இட் இஸ் இன் தை லைக்னஸ் ஓ லார்ட் ஐ மே அவேக்.
அப்ப அவரு வந்து ஒரு கவிதைக்கு யோசனை வருது, அது கவிதையில என்ன சொல்லுதுனா, தேவனே உம்முடைய சாயில நான் எஞ்சிக்குவேன்,
and shine a pure image of thee,
அப்புறம் நான் உம்முடைய சாயலாக பிரகாசிப்போம்,
then I shall be satisfied,
அப்புறம் நான் திருப்தி ஆவேன்,
when I can break the fetters of flesh and be free,
எப்போ நான் மாம்சத்தின் சங்கிலியை ஒடிச்சு நான் விடுதலையாய் சுயாதீனம் ஆவோம்.
So let us not give to the cravings of the flesh.
அதனால தான் சகோதரர் சொல்றாரு, மாம்சம் நிறைய இச்சிக்கும், நிறைய விரும்பும், ஜாக்கிரதையா பாருங்க, எல்லா மாம்சத்தின் ஆசை இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க, கட்டுப்பாடுக்குள்ளவே வைங்க.
And all these things come from,
இதெல்லாம் வருது
with all our wrong thoughts, because the world will entice us to all these things.
இதெல்லாம் விஷயங்கள் எங்கிருந்து வருதுன்னா, நம்ம சூழ்ந்துட்டு இருக்கிற உலகம், நம்முடைய உலகமே பார்க்கும்போது இதுதான் காமிக்கும், இதுதான் வந்து ஆசை வர வைக்கும்.
So let us not love the world.
அதனால தான் நம்ம உலகமே ஆசையப்படாம
Let us read that verse, 1 John 2:15.
முதல் யோவான் 2:15 வாசிக்கலாம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
அருமையான வசனம் காட்டுது எப்படி நம்ம.
Titus
முதல்
1 Timothy 6:9
முதல் தீமோத்தி 6:9 இன்னொரு வசனம் இதுக்கு மாறி.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
சோ பாத்தீங்களா, ரெண்டு வசனங்கள் மூலமாய் தெளிவா சொல்றது, ஆலோசனை கொடுக்கிறது, எப்படி நம்ம இந்த மாம்சத்தின் இச்சையில ஜாகிரதையா இருக்கணும். சகோதரர் பிரபாகர், பிரதர் பாஸ் நிறைய சொல்லிருக்கிறாங்க, பிரதர் அருண் அவரு கூட பாஸ், தேங்க்யூ. சோ சகோதரர்கள் காமிச்சிருக்கிறாங்க இந்த மூணு விஷயங்கள் எப்படி நமக்கு தாக்கின் வரும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அப்புறமா ஜீவனுடைய பெருமை. சோ இது இன்னும் கொஞ்சம் விவரமா நீங்க பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் படிச்சா இன்னும் அருமையா விஷயங்கள் விளக்கமே உங்களுக்கு கிடைக்கும். சரி அன்பு சகோதரர், அடுத்து நம்ம போகலாம். அடுத்த விஷயம் நம்ம பாக்குறோம் இந்த காரியத்துக்கு சம்பந்தமா, இந்த காரியத்துக்கு சம்பந்தமா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மூன்று சோதனைகள் அவருக்கு அகப்பட்டுச்சு தான் நம்ம பார்க்கிறோம். இது மத்தேயு 4 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சோ கர்த்தர் இயேசுவோடைய இயேசுக்கு கூட தூண்டுதல் நடந்துச்சு. சோ இந்த தூண்டுதல் பாவம் சொல்லமா, யார் பேசுறதுக்கு விரும்புறீங்களா? சகோதரர் பிரபாகர்.
Can temptations be considered as sin? அதாவது தீமை செய்வதற்கான அந்த தூண்டுதல் ஒரு பாவமா? அதுதான் கேள்வி. சோ தீமை செய்வதற்கான அந்த தூண்டுதல் அது ஒரு பாவமா? அது கர்த்தர் இயேசுவிற்கு அங்க வந்தது என்று பார்க்கிறோம். சோ கண்டிப்பா கர்த்தர் இயேசுவுக்கு அந்த தூண்டுதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது.
ஒன் செகண்ட் பிரதர், பிரபாகர் பேசுறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, சில சகோதரர் சொல்றாங்க எப்படி இயேசுக்கு தூண்டுதல் ஆயிடுச்சு, இயேசுக்கு தூண்டுதல், அதாவது இயேசுடைய இருக்கிற சிந்தைக்குள்ள இந்த தூண்டுதல் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல, என்ன ஆயிட்டுக்கணும்னா சாத்தானே வெளிப்பட்டிருக்கணும், அப்புறம் சாத்தானே நேரடியா பேசிட்டுக்கணும் இயேசு கிட்ட. அப்ப அந்த பேச்சுக்கு இயேசு என்ன பண்ணாரு, பதில கொடுத்தாரு. அதுக்கு சகோதரர் பிரபாகர் இப்ப பேசுவார். தூண்டுதல், இயேசுடைய தூண்டுதல் அது பாவமா?
சோ கண்டிப்பா அது பாவம் இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு சோதிக்கப்பட்டிருக்கிறார், தூண்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அப்போ அது பாவம் என்று சொன்னா கர்த்தர் இயேசு கூட என்ன செய்தார்? கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்ற கூட நம்ம மனசுல அங்க தோன்றது இல்ல. சோ அது பாவம் இல்ல. சோ இங்கிலீஷ்ல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, அது ரீப்ரின்ஸ்ல நீங்க வாசிக்க வாய்ப்பு இருந்த சகோதரர் வாசிச்சிருக்கலாம். அதாவது டெம்டேஷன் இஸ் நாட் அ சின் அண்ட் ஈல்டிங் டு டெம்டேஷன் இஸ் சின். அதாவது தீமை செய்வதற்கான தூண்டுதல், அந்த தூண்டக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய சிந்தையில உதிக்கிறது பாவம் இல்ல. ஆனா அப்படி உதிச்சிட்ட அந்த எண்ணத்தை உள்ள வரவேற்று அதுக்கு நம்ம தீனி போட்டு அதை வளர்த்து அது கிரியையா, அந்த தீமையின் கிரியையாக நம்ம இடத்துல வெளிப்படுவது தான் அது, அது வந்து பாவம். சோ அந்த சிந்தை உள்ள வருவது என்பது நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா நாம மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் அந்த மாம்சத்தினுடைய பலவீனங்கள் இருக்கத்தான் அங்க செய்யுது. சோ அப்போ அது மாத்திரமில்ல, நாம சில வசனங்கள் நாம் பாசிக்கலாம். அதாவது யாக்கோபு 1:2, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்க சந்தோஷப்படுங்க. அப்போ சோதனைகள், நீங்க பலவிதமான சோதனைகளுக்கு வரும்போது நீங்க சந்தோஷப்படுங்க தான் சொல்லிருக்கோம். அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அங்க வழி நடத்தும். அந்த சோதனைகளை நம்ம மேற்கொள்ளணும். அந்த சோதனைகளுக்குள்ள அகப்பட்டு விழுந்து போறதுனால நம்ம சந்தோஷப்படுவதல்ல, மாறாக எதற்காக சந்தோஷப்படணும்னா அந்த சோதனைகள் வாயிலாக நம்முடைய தன்மைகள் நிரூபிக்கப்பட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளுவோங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணத்தினால இந்த சோதனைகள் உங்களுக்கு சந்தோஷத்தா? நெக்ஸ்ட் அதே 12 வசனத்துல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அங்கு பெறுவான். சோ அப்ப அந்த சிந்தை வருவது வந்து அது பாவம் என்று நம்ம சொல்லவே அங்க முடியாது. அதைய இன்னொரு சின்ன உதாரணம் ஏற்கனவே சில கிளாஸஸ்ல பேசிருக்கலாம். அதாவது அது அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம். பாவ சிந்தைகள் தூண்டுதல், அந்த சிந்தைகள் நம்முடைய மனதில் வருவது என்பது எப்படின்னா தலைக்கு மேலே பறக்கிற காக்கா மாதிரி. தலைக்கு மேலே பறக்கிற காக்காவை நாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதே சமயத்தில் அந்த காக்கா தலைமையிலேயே கூடு கட்டாமல் இருக்க நாம் என்ன பண்ணலாம், நம்ம தடுக்கலாம். ஸோ அருமையான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த பாவ சிந்தைகள் அப்படிப்பட்டு தலைக்கு மேலே பறக்கிற ஒரு பறவை போல, அது காக்காவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அது நாம் எதுவும் பண்ண முடியாது, வரும் போகும். ஆனா அது நம்ம தலையிலேயே கூடு கட்டாம அப்படின்னா அந்த சிந்தைகளுக்குள்ளேயே போய் அதனுடைய நினைவாகவே இருந்து அந்த தூண்டுதல் எதற்காக வந்துச்சோ அந்த செயலையே நம்ம செய்யற வரைக்கும் அதுக்குள்ள இருந்து அந்த செய்கை செய்கிறது பாவம். இது நம்முடைய கருத்து.
சோ சகோதரர் சொன்னார் அந்த அருமையான உதாரணம், ஆக்சுவலி சகோதரர் ரசல் எழுதிருக்கிறார் நான் நினைக்கிறேன், இல்லாட்டி சில மூத்தர் அமெரிக்கன் சகோதரர் பேசிருக்கிறாரு. தலைக்கு மேல நிறைய பறவைகள் பறிக்கிட்டு இருக்கும், அந்த பறவைகள் நாம நிறுத்த முடியாது. ஆனா அதுல இருந்து ஏதோ ஒரு பறவை தலைக்கு நம்ம தலை மேல கூண்டு கட்டுறது, அதை என்ன பண்ணலாம், நிறுத்தலாம். அதுதான் வந்து அநேக தூண்டுதல் யோசனைகள் போலாம், ஆனா எப்ப நீ அந்த தூண்டுதல் யோசனைக்கு இடம் கொடுக்கறீங்க அப்போதான் பாவம். இதுக்கு நம்முடைய சகோதரர் சம்பத் பாம்பேல போன வாரம் மாசம் அருமையான விஷயம் காமிச்சாரு, யூதாஸ் இஸ்காரியோத் பத்தி. நீங்க வீட்டில் போயிட்டு கூட நீங்க அந்த விஷயம் படிங்க, ரொம்ப அருமையா இருக்குது. எனக்கு அது ரொம்ப டச் ஆயிட்டு, அதனால தான் மீண்டும் மீண்டும் அதை பத்தி பேசி இருக்கிறேன். அது நீங்க யோவான் 13 அதிகாரத்தில் முழுசா படிங்க, 2 வசனத்தில் அவருடைய வசனம் சொல்லுது, சாத்தான் அவரை தூண்டிட்டார், அது பாவம் இல்லை, யோசனை குத்தாராங்க. ஆனா அந்த யோசனைக்கு போக 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 இயேசு அவருக்கு எவ்வளோ தடை கொடுத்தா கூட, இயேசு அவருக்கு எவ்வளோ பிரயாசம் பண்ணிட்டு பிறகு கூட அவரை கடைசியில் என்ன பண்றான்னா அதுக்கு இடம் கொடுத்து கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் வந்து யோவான் 13:27 சொல்லுது, சாத்தானே அவருக்குள்ள நுழைஞ்சார். அதாவது அவர் என்ன பண்ணார்னா அந்த தூண்டுறதுக்கு இடம் கொடுத்து அதன் பிரகாரமா நடக்கிறதுக்கு அப்போதான் பாவம் ஆயிடுச்சு. இது ரொம்ப அருமையான விஷயம் தான் இங்க நம்ம பாக்குறோம். வேற யாரோ சகோதரர் பேச விரும்புறீங்களா?
பிரதர் பிரபாகர் ரொம்ப அருமையான பேசினாரு. பாஸ்டர் ரசல் கூட இது பத்தி ரீபிரிண்ட் நம்பர் 25:68 எழுதிருக்கிறாரு. சோதனைகள் எப்போ நம்மளுக்கு வருது அது பாவம் இல்லை, இட் டஸ் நாட் இம்ப்ளை சின். ஆனால் பாவம் எப்போ நம்ம ஈல்ட் பண்றோம் அதுக்கு நம்ம வலி கொடுக்கிறோம், அதுதான் நமக்கு இட் லீட்ஸ் டு டெம்டேஷன். இது ரீபிரிண்ட் நம்பர் 2568
25:68 ரீபிரிண்ட்ல அதை நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம தேங்க்யூ பிரதர் பாலி. இப்போ இந்த சாத்தான் கிட்ட இந்த வாங்கி நிற்கிற தூண்டுதல், அப்போஸ் நாங்க பவுல் அவர் என்ன சொல்றாரா, இது ஒரு பெரிய யுத்தம், இது ஒரு போராட்டம். எனக்கா 3 வகை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனுடைய பெருமை, இது நம்ம தாக்கின் வரோம். அப்ப இதுக்கு இது இது வந்து நமக்கு புது சிருஷ்டிக்கு ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நமக்கு என்ன தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார்னா கவசம், ஒரு கவசம் கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த கவசம் மூலமாய் நாம இந்த மாதிரி இருக்கிற யுத்தத்துல நாம ஜெயம் கொள்ளலாம். சோ இப்போ சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் பத்தி நம்மளுடைய மூத்திர சகோதர நம்மளுடைய தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார், வசனம் வாசிக்கலாம். மார்க் 14:38 வசனம்,
நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
புது சிருஷ்டி பத்தி பேசுறாரு. அந்த புது சிந்தை நீதிக்காக உற்சாகமா இருக்குது, மாம்சம் சிரிக்கிறார், நான் உற்சாகம் இல்ல, என் வழி வேணும். சோ இப்ப என்ன நடக்குது, பயங்கர யுத்தம் போராட்டம் நடக்குது உள்ள. சோ இதுக்கு நம்ம பார்க்கிறோம், அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த யுத்தத்தை பத்தி சொல்றாரு, ஐயோ 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 ரொம்ப கஷ்டமாக்குது. வசன வாசிங்க, ரோமர் 7:18-20.
எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, அதனால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
பாத்தீங்களா, செய்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இந்த போராட்டத்தை பத்தி. இப்ப நம்ம சகோதரர்கள் இத பத்தி ஏதோ சிந்தனை யோசனை இருக்கிறீங்களா?
எஸ் பிரதர், இந்த ஒரு போராட்டம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். பொதுவா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரலா தேவனுடைய ஜனங்களுக்கு இப்ப உதாரணமா நம்மளுக்கெல்லாம் வந்து என்ன கடமை இருக்குது, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன கடமை இருக்குதுன்னா, பொதுவாக இன்றைக்கு வந்து அநேக விதமான புக்ஸ் கமெண்ட்ரிஸ் இன்னும் வந்து மொழிபெயர்ப்புகள் கூட ஆயிட்டு, தமிழ்ல வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் கூட நம்மளுக்கு ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது என்னுடைய பர்சனல் மேட்டர் கூட உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விரும்புறேன். எப்படின்னா நான் கூட வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நான் வர்ற வழியில நான் நினைச்சிட்டு வரேன், இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 4th chapter நான் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வரேன். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, வந்த டயர்ட்ல அப்படியே கொஞ்ச நேரம் உட்காடுறேன், அப்புறம் அப்படியே கொஞ்சம் பேச்சு அதுல ஆரம்பமாகுது, அப்புறம் அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, சரி ஆனா மைண்ட்ல இருந்துட்டே இருக்குது, இன்னும் சீக்கிரம் எடுக்கணும் புக்கு, சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டே இருக்குது. ஆனா என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள சில பொறுப்புகள் வருது. அப்ப நான் என்ன அதுல கொஞ்சம் நான் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம், முடிச்சுட்டு வந்து நான் டக்குனு புக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆசை உள்ள இருக்குது, வெளியில சொல்ல முடியுது இல்ல. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் போக 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 பசி வருது. அப்ப என்ன, ஓ சரி சாப்பிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே மன சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாப்பாடு ஆகுறதுக்கு லேட் ஆகுது, அப்ப அதுல ஒரு மணி நேரம் போயிருது. ஆனா மனசுக்குள்ள இருக்குது இன்னும் வால்யூம் நம்ம எடுக்காம இருக்கிறோமே, அப்ப சரி இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு சரி நெக்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படிங்கும் போது கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுது. அப்ப டைம் எவ்வளோனாக்கா 5:30 ஆகுது. சரி எப்படி பரவாயில்ல, சரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நிதானமா எடுத்து படிக்கலாம், 2 மணி வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புக் எடுத்து அங்க வைக்கும் போது ஏதோ ஒரு போன் கால் அது இதெல்லாம் வருது. அப்ப சரி போன் அட்டன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். சரி போன் எல்லாம் எடுத்து அதெல்லாம் முடிக்கும் போது 1 மணி நேரம் ஆகுது. அப்புறம் திருப்பி சரி எல்லாம் படுத்துட்டு எல்லாம் படிச்சுட்டு இது சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியில சரி லாஸ்டா இவங்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு படிச்சா என்ன மணி பாரு 12 ஆயிடுச்சே. இது என்னன்னா இந்த ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க, அது வந்து உங்க நம்ம அனைவருக்குமே இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் வந்து சொல்றது வந்து ஒரு ஜென்டிலான மேட்டர் தான் நான் பேசுறேன். ஆனா இன்னும் நம்ம டீப்பா ஒவ்வொருவருடைய பலவீனங்கள் இன்னும் நம்முடைய வாஞ்சி அதான் சொல்ற மாம்சம் வந்து அதாவது ஆவி உற்சாகம் இருக்குது. புது சிருஷ்டிக்கு வந்து எல்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனா மாம்சத்துல வந்து அது நம்மளை சோகத்தில் கொண்டு போய் விடுது, சோர்வில் கொண்டு போய் விடுது. அப்ப என்ன ஆகுது, 12 மணி ஆகும்போது நம்ம லைட் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப எல்லாம் வந்து தூங்க வேண்டியது இருக்குது, மற்றவங்களாம் காலையில இருந்து பல வேலைகள் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஏன் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளும் போய் அப்படியே தூங்க வேண்டியது. இப்படி பாத்தீங்கன்னா அந்த திங்கள் முதல் வெள்ளி வரை போயிடும், அப்புறம் சனிக்கிழமை தான் ஏதோ கிடைக்கும். இல்லையா நம்மளுக்கு ஆபீஸ் லீவ் இருக்கும், இல்ல வந்து ஸ்கூல் லீவ் இருக்கும், அப்ப ஏதாவது நம்ம படிச்சா உண்டு, அல்லது சண்டே நம்ம பாத்துட்டோம். இப்படித்தான் வந்து நம்ம அனுதினமும் நம்ம விரும்புறோம், ஆனா நம்ம விரும்புறதன்படி நம்ம செய்யறது இல்ல. அது மட்டும் இல்ல எல்லா வகையிலும் இப்படிதான், சப்ஜெக்ட் ரெடி பண்றதுலயும் சரி படிக்கிறதுலயும் சரி இதெல்லாம் வந்து ஒரு வஞ்சகம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு சோதனை என்று நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சோதனையில நம்ம விடுதலை ஆகிறது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அந்த வார்த்தை ரொம்ப கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கரெக்டா தான் இருக்குது. அதாவது ஆவி உற்சாகம் இருக்குது ஆனா மாம்சம் ரொம்ப பலவீனம் முழுதாக ரெண்டு கேடையில ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகுறது இல்ல. ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், வெளியில சொல்ல முடியறது இல்ல.
சகோதரர் பேசிட்டார், நல்ல உதாரணம். அவருக்கு ஒரு தடை வந்து சில நேரத்தில் அநேக தடைகள்ல சாப்பாடு ஒரு தடை. ஆனா புது சிருஷ்டி கேட்டேன்னு சாப்பிடுறதுக்கு அதைதான் படி சொல்றார். புது சிருஷ்டி சாப்பிட சொல்றது வயிற்று சொல்றது நான் சாப்பிடணும் முதல். இப்ப பாத்தீங்களா, இப்ப இது விஷயம் நம்ம நம்ம புடிச்சிட்டானா நம்ம என்ன சொல்லுவோம் வயிற்றுக்கு, நீ சும்மாயிரு, ஃபர்ஸ்ட் ஆவி சாப்பிடும் பின்பு நீ சாப்பிடும். அப்போ அது அப்படி மெட்டு பேச என்ன சொல்ல சரி. ஆனா நம்ம அது தைரியம் வரணும், உபவாசம் வச்சிடறோம், உன்ன சாப்பாடு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு உள்ளவே வந்த ஒரு விஷயம் வரணும். இதெல்லாம் ரொம்ப தேவையான உதாரணங்கள் நம்மளுடைய போராட்டத்துக்கு. அன்பு சகோதர சகோதரி, வெறும் 24 மணி நேரம் ஒரு நாள், அதுல தூங்கணும், வேலை செய்யணும், குடும்ப பார்க்கணும், எல்லா போன் கால் எடுக்கணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், ஆவிக்குரிய சாப்பிடணும், எப்படி அதை கொண்டு வரணும், ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது தான் நம்ம பாக்குறோம். சோ இப்ப சகோதரர் ஜோஸ்வா கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமான காரியம் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, இது நீங்க பயன்படுத்தலாம். இப்போ வேற சகோதரர்கள் யார் பேசுறதுக்கு விரும்புறீங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும், சாத்தான் நம்மளை தாக்கும் போது சில விதத்துல தாக்குறாரு. அது அப்போஸ்தலனாகிய யாக்கோப் சொல்றாரு. இப்ப அது நம்ம பார்க்கலாம். சாரி, யாக்கோப் இல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு, முதல் பேதுரு 5:8-9.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து
நல்ல பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல், கர்ஜிக்கிற சிங்கம், சிங்கம் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா அது வேற, கர்ஜிக்கிற சிங்கம் சொல்லும் போது நீங்க தெரியும், ஜூக்கு போயிட்டு இருக்கோம், ஜூ போனா எங்க சிங்கம் தான் ஃபர்ஸ்ட் கேட்கும், எங்க சிங்கம் வச்சுக்கிது, எங்க சிங்கம், அங்க சிங்கம் கிட்ட போய் நிக்கும். அந்த சிங்கம் கர்ஜிட்டானா அந்த கூண்டுக்குள்ள இருந்தா கூட 10 பின்னாடி ஓடும். அப்படி அப்படி கேட்டனா அப்படி ஓடுற பின்னாடி. அப்போ அந்த சிங்கத்துடைய கர்ஜிக்கிறது பயம், பயம். சோ பயம் பயன்படுத்துறார் சாத்தானு. சோ இந்த பயம் விஷயத்துல நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை, இதுல சாத்தான் எப்படி கொண்டு வருவார்னா, சில சமயத்துல சில விஷயங்கள்ல பொண்டாட்டி கூட நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க, சகோதரர்கள் கூட இருக்க மாட்டாங்க, எக்லீசியால ஒண்டியா கூட ஒரு விஷயத்துல இருக்கும். இது சாத்தான் கொண்டு வராரு. இது சகோதரர்கள் சொல்றதுக்கு பேசுறதுக்கு விரும்புறீங்களா? அருண்,
சோ இவ்விதமாக வருகிற சோதனை, அதாவது சில நேரங்கள்ல சாத்தான் சில பயங்களை ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவ ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அறிகிற ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நேரத்துல பொதுவாக ஒரு சதா இந்த உலகத்துல வாழ்ற சாதாரண மனுஷன் கூட இருந்தாலும் கூட அவன் என்னதான் எதிர்பார்ப்பானா, தனக்கு ஏதாவது உதவியாக யாரா இருப்பாங்களா, சில தோல் கொடுப்பாங்களா, அந்த நிலைமையில அவர் கண்டிப்பா எதிர்பார்ப்பார். இது அவங்களுக்கு மாத்திரமல்ல, மிக முக்கியமா பூசிஸ்டியா இருக்க நமக்கு கூட சில நேரங்களில் சில பயம் போன்ற சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம சில நேரங்களில் சில ஹெல்ப் எதிர்பார்ப்போம். சோ நம்ம பிரதர்ஸ் அல்ல வேற யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, சோ இந்த மாதிரி நேரத்துல கை தூக்கி விட மாட்டாங்களா, சோ தோளை தாங்க மாட்டாங்களா, சில நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நாம சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சோதனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இருந்துச்சு. என்ன சோதனைனா, ஒரு வசனம், அருமையான வசனம் வாசிக்கிறோம், லூக்கா 22:21 நீங்க படிச்சீங்கன்னா, ஏ சொல்லுவார், ரொம்ப தைரியமா சொல்லுவார், எனக்கு வந்து எல்லா சோதனைகளிலுமே நீங்க எல்லாம் என் கூட இருந்தீங்க. அது எப்ப சொல்லுவார்னா, லூக்கா 22:21 வாசிங்க, 22:21 லூக்கா,
இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது.
லூக்கா 22:21-27
லூக்கா
22:21
பந்தி இருக்கிறவன் பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
சோ இந்த நேரத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சோ சேம் கான்பிடன்ஸ் நம்ம லைஃப்ல கூட அங்க வரும். கண்டிப்பா எல்லா நேரத்திலும் நம்ம சகோதரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பலவீனமா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சில நேரங்களில் அந்த ஹெல்ப் இல்லாத சமயத்துல நம்ம ரொம்ப ஒரு சோர்வுக்குள்ளாக அங்க போயிடும். இந்த அனுபவங்கள் நம்ம லைஃப்ல வருது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி நேரத்துல என்ன என்ன பண்ணாருன்னா, ஒரே 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 விஷயம் பண்ணாரு. எல்லாரும் என்னை விட்டு போயிருவாங்க, பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஒரு மறைமுகமான ஒரு பாதுகாப்பு இருக்கா, யாருன்னா பிதாவாகிய தேவன். சோ அந்த நம்பிக்கை நமக்கு வருகிற இந்த மாதிரி சூழ்நிலைகளில சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருமே இல்லாத நேரத்துல தனிமையில இருக்கும் போது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம பாதுகாப்பதற்காக தேவன் நம்ம பரலோகத்தில் இருக்கிறார். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி நேரங்களை நம்ம வழி நடத்துவார். சோ இந்த காரியங்களும் அந்த நேரத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த கர்ஜனை எவ்வளவு பெரிய இருந்தாலும் கூட அந்த கர்ஜனைக்கு நம்ம பயப்படாம நம்ம சாத்தானுக்கு எதிராக நிற்க முடியும்.
சகோதரர் அருண் காமிச்சிருக்கிறார் எப்படி நம்ம சில நேரத்தில் ஒண்டியா நிக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒண்டியா நின்றார் கல்வாரியில, ஆனா ஒண்டி இல்ல, அவருடைய கூட யார் இருந்தார் அவர் சொன்னாரு, பிதாவாகிய தேவன். இன்னைக்கு நாம கூட ஒண்டி இல்ல, நம்ம கிட்ட யார் இருக்கோம்? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனாலும் சாத்தான் கடைசியில கொண்டு வர சோதனைகள்ல எப்படி கொண்டு வருவார்? சில விஷயங்கள் பிரச்சனைகள் கேட்டனா சில நேரத்தில் நம்மளுடைய எக்லீஷால நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில கூட எப்படி இருக்கும் கேட்டனா, நம்ம சில விஷயம் இது தேவனால் இருக்கிற விஷயம் நம்ம சொல்லி இருக்கும் போது சகோதரர் கூட நிக்க மாட்டாங்க. சோ நம்ம ஒண்டியா நின்று எல்லாரும் வேற விதமா இருக்கிறாங்க, நான் மட்டுமா, நம்மள மட்டுமா? ஒரு சத்தியம், ஒரு வசனம் ஆதாரத்துல இதுதான் தேவன் சொல்றார், அதை நம்பிட்டு நிக்கும் போது ஒண்டியே கூட இருக்கலாம். சோ அதுதான் அப்போ பேதுரு சொல்றாரு, விசுவாசத்துல நிலைத்து நின்று. சோ இது விஷயம் வந்து நம்ம விசுவாசத்தை நிலைத்து நிக்கணும். எனக்கு கடைசி காலத்துல நம்ம இப்ப இருக்கும் போது சில விஷயங்கள் எப்படி இருக்கும் கேட்டனா, வசனம் சொல்லுது, வசனம் வாசிங்க, ஆமோஸ் 5:13.
ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம்.
பாத்துக்கலாம், புத்திமான், புத்தியுள்ள கணிக்கைகள் அந்த காலத்துல மௌனமா இருக்கணும். சில நேரத்தில் சில பேச்சு, சில விஷயம் பத்தி எக்லீஷால வள 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 பேச்சு போயிட்டு இருக்கோம். வள வள பேச்சு பேசுறதுக்கு அவசியமே இல்ல, நாலு வசனம் பேசி கம்முன்னு இருக்கணும். ஆனா என்ன ஆகுதுனா நிறைய வாக்குவாதம், நிறைய வாக்குவாதம். இது புத்திமான் புரியணும், இது அவசியமே இல்ல, மௌனமா இருக்கணும். ஏன்னா தீமையான காலம் என்ன அர்த்தம்? சாத்தான் செயல்பாடு நிறைய நடக்குது, இங்க மௌனமாயிரு, தேவன் கிட்ட ஊற்று, கர்த்தர் கிட்ட ஊற்றுதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி இருக்கிற விதத்துல கூட சகோதரர்கள் ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆயிட்டுக்குதா, இல்லாட்டி இது இதை பத்தி பேசுறதுக்கு விரும்புறீங்களா? ஏன்னா சாத்தான் இந்த மாதிரி வகையில தான் இப்போ கர்ஜிக்கிற சிங்கம் போல அவரு வரார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, சொன்ன மாதிரி இது மாதிரி அநேக சோதனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இருக்கு. ஒரு வசனம் கோட் பண்ணா பிரயோஜனமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அதாவது பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, சோ நாம ஆராய்ந்துட்டு இருக்கிற அந்த வார்த்தை டெம்டேஷன், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம், தி ஹவர் ஆஃப் டெம்டேஷன், அது வரும், ஆனா அதுக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வாக்கு தத்துவம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 பிலதெல்பியா சபைக்கு அங்க கர்த்தர் பேசிடுகிறார். பிலதெல்பியா சபை 6வது சபையின் காலகட்டம். சோ அந்த சபையில இருக்கிற பரிசுத்தம், அந்த சபையின் காலத்து பரிசுத்தவான்களுக்கு இந்த ஒரு வாக்கு தத்துவம், இந்த உலகத்தின் மேல மீது ஒரு சோதனை காலம் வரப்போகுது.
அது எப்பன்னா இந்த சுவிசேஷகத்தின் முடிவுல இருக்கும், அதாவது ஏழாவது சபையின் கால பகுதியில் இருக்கும். அந்த கால பகுதிக்கு நான் உங்களை காப்பாத்திருக்கேன், உங்களை காப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த சோதனை காலத்துக்குள்ள யார் இருப்பாங்கன்னா லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். சோ அப்ப இந்த நாம் இன்னைக்கு லவோதிக்கேயா சபையின் கால பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள். இன்னும் கொஞ்சம் நாம தெளிவாக சொல்ல போனா கண்டிப்பா அந்த சோதனை காலம் முழுவதும் இந்த பூமியின் மேல இன்னும் வரல, ஆனா அது ஆரம்பிச்சிருக்குது. அந்த காலத்துக்குள்ளதான் நாம அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சோ இந்த நாட்கள்லயே தான் இருந்து போன தூதர்களுக்கு கூட விசேஷ அனுமதிகள் அங்க இருக்கு. சோ இப்போ சகோதரர் கோடிட்டு காண்பிச்ச சில விசேஷமான சோதனைகள் கண்டிப்பா சகோதரர்கள் மத்தியில நடப்பதற்கு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மிக முக்கியமான ஒரு காரணம். விழுந்து போன தூதர்களுடைய இன்றைய முழு முயற்சியும் சோ தேவ அன்புல வளர வேண்டிய அந்த சகோதரத்துவம், சோ அதற்குள்ளாக அவர்கள் புகுந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வித்தியாசங்கள் சகிச்சு பொறுத்து தைரியமா வசனத்தோட எதிர்த்து நின்று மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு மத்தியில விதமான சோதனைகள் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். சோ அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். பிலதெல்பியா சபைக்கு ஓகே, நான் உங்களை காப்பேன், பட் அது வந்து லவோதிக்கேயா சபையின் பரிசுத்தவான்கள் அவங்க அதுக்குள்ள கொஞ்சம் அனுமதிக்கப்படுறாங்க. நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கூட அந்த காலம். என்ன சொல்லலாம், நாம் ஒரு வசனம் கோட் பண்ணலாம், பிரயோஜனமா இருக்கும். யாக்கோபு 1:12 சொல்றார், விதமான சோதனைகள் இருக்கும் கண்டிப்பா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ரொம்ப முக்கியம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினா ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ அந்த சோதனை சகிச்சே ஆகணும். அது மாத்திரமல்ல, அதுக்கு மத்தியில அந்த விசுவாசத்திற்கூட கூட போராடி நிலைச்சு நின்றே ஆகணும். அப்படி இருந்து உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அந்த ஜீவ கிரீடம் அவங்களுடைய தலையில அங்க வைக்கப்படும். சோதனைகள், சோதனைகளுக்குள்ளான காலத்துக்குள்ள நாம் இருப்பது தெளிவு. அந்த சோதனைகளை விசுவாசத்தினால மேற்கொண்டே ஆக வேண்டும் என்பதும் கூட தெளிவு. தேங்க்யூ.
சோ நீங்க ஏற்கனவே பார்த்துக்கிறோம், நிறைய சில கேள்விகளுக்கு பதில் சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேசலாம், இன்னும் இந்த அவுட்லைன் முடிக்கல, நேரம் போயிட்டு இருக்குது. உம்முடைய மாம்சம் என்ன சொல்லுது, டைம் ஆயிட்டு. சோ நம்ம இது இந்த இந்த பேனல் டிஸ்கஷன் முடிவு கொண்டு வர போறேன். நிறைய விஷயம் இன்னும் இருக்குது பேசலாம், ஆனா இப்போ நேரம் இல்ல. கடைசியில இப்படிப்பட்ட சாத்தானால் வர்றது சோதனைகள் எல்லாமே நம்ம ஜெயம் கொள்ள முடியுமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? எல்லா சாத்தானுடைய சோதனைகள் நம்மளால் ஜெயிக்க முடியுமோ அந்த கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது ஒரு வழி, அது வழி எங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா யாக்கோப் 4:7.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
இது வெறும் வார்த்தைகள், இதுக்குள்ள நிறைய ஆழம் இருக்குது. எப்படி இதெல்லாம் விஷயங்கள் நிறைய பேசலாம், ஆனா கடைசியில சில சகோதரர்களுடைய கடைசி கமெண்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம முடிக்கலாம். சகோதரர் ஜோஷுவா, சகோதரர் சொல்ல நான் கூட பேனலிஸ்ட் ஆயிட்டு பேச சொல்றேன். சரிங்க, சாரி. இந்த விஷயம் இங்க என்ன பாக்குறோம்னா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவரே என்ன சொல்றாருன்னா தேவனுக்கு வசனம்
தேவனுக்கு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படி இருங்க. தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுறோம்? தேவனுடைய வசனங்களை பிரகாரமா நடக்கும் போது. தேவனுடைய வசனங்கள் பிரகாரமா எப்படி நம்ம நடக்கும்? தேவனுடைய வசனங்கள் பத்தி தியானிக்கும் போது. தேவனுடைய வசனங்கள் எப்படி தியானிக்கும்? நிறைய தேவனுடைய வசனங்கள் படிச்சு பேசும்போது, பாத்தீங்களா? அப்ப இப்படி 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 போனா நம்ம தேவனுடைய, அதனால தான் முதலாம் சங்கீதம் என்ன சொல்லுது, இரவும் பகலும் தேவனுடைய வசனம் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏன்னா அவர் ஜெயம் கொள்வோம். வசனம் சொல்லுது ஜெயம் கொள்ளும். ஏன்னா அவர் எல்லா சோதனைகள் வசனத்தின் பிரகாரமா எதிர்த்து நின்று அவர் சாத்தானுடைய எல்லா சோதனையிலிருந்து ஜெயம் கொள்வோம். சோ இப்படியே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு நாம கீழ்படணும், அவருடைய வசனங்கள் கீழ்படும். அப்போ என்ன ஆகுது, சாத்தான் சொல்வார் வேஸ்ட் ஆஃப் டைம். இயேசு கிட்ட எப்படி சொன்னாரு, வேண்டாம், இவரு ரொம்ப உறுதியா என்ன பண்றாரு வசனத்துல, நீங்க இவர்கிட்ட பேசுறதுக்கு இது பிரயாச பண்ணதுக்கு பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி நம்மள்கிட்ட கூட அப்படி அவர் தோணும் விஷயத்தான் இந்த இடத்துல இருக்கு. சகோதரர் ஜோஷுவா வேற ஏதோ சொல்றாரு, பிரதர் பாலி.
கடைசியா பைனலி நம்ம இதான் பண்ணோம், இந்த மாதிரி சோதனைகள் வந்தாக்க எப்படி நம்ம
ஜெயம் கொள்ளணும்.
கடைசியா இந்த சோதனை எல்லாம் வந்தாக்க நம்ம அப்போ என்ன பண்ணோம், அதுதான் நம்ம கிட்ட அல்லாஹ் கிட்ட நமக்கு அந்த கேள்வி இருக்கு நம்ம மனசுல. இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி இருக்கு, நம்ம என்ன பண்ணோம். அதுக்காக நாலஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, லெட் அஸ் ஹோல்ட் ஆன் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ்.
முதலாவது நீதியின் கொள்கைகள் கை கொள்ளணும்.
லெட் அஸ் புட் ஆன் த ஃபுல் காஸ்பல் ஆர்மர் ஆஃப் லைஃப் இன் எஃபிஷியன்ஸ் 6:11-18.
தேவன் தந்தது அந்த கவசம், ஆவிக்குரிய கவசம், எபேசியர் 6 சொல்லிக்குது அந்த கவசம், அந்த வெளிச்சத்தின் கவசம் நம்ம தரித்துக் கொள்ளணும்.
தென் தினம் அனுதினம் we have to use our spiritual toolbox and apply it in our everyday walk of life. அது எபிஷியன்ஸ் 5:19 இருக்கு.
எபேசியர் 5:19 சொல்ற பிரகாரமா அனுதினமும் நம்ம தேவன் கொடுத்த ஞானத்தின் பிரகாரமா நாம நடக்கணும், அதை ஞானம் பயன்படுத்தணும்.
ஹோல்டிங் ஆன் டு அண்ட் கிளைமிங் த கிரேட் எக்ஸீடிங் அண்ட் பிரெஷஸ் ப்ராமிசஸ் ஆஃப் காட் அண்ட் ஃபீட் அப்பான் தோஸ் ப்ராமிசஸ்.
அவர் நம்மளுக்கு தந்தது அந்த பெரிய மகிமையான வாக்கு தத்தங்கள் மேல தியானிச்சு அதிலிருந்து நம்மளுக்கு பலம் அடையணும்.
பை அப்ளைங் ஆல் திஸ் வி வில் லிவ் க்ளோசர் டு த லார்ட் அவர் ஹெவன்லி ஃபாதர்.
இப்படி எல்லாம் நம்மளை பயன்படுத்திட்டா தான் இந்த உலகம், இந்த சாத்தானு, நம்முடைய மாம்சமே நம்ம ஜெயம் கொள்ளிட்டு நம்ம தேவனுக்கு இயேசுக்கு கிட்ட நெருக்கமா நம்ம வாழ்வோம்.
எப்போ எப்போ நமக்கு சோதனை வந்தாக்கா யூஸ் 3 கோல்டன் வேர்ட்ஸ் இட் இஸ் ரிட்டன்.
சகோதரர் சொல்றாரு எப்பொழுதுமே நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும். எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது வசனம் நம்மளுடைய ஆலோசனை இருக்கணும்.
சோ லெட் அஸ் அதுக்காக லெட் அஸ் ரிடீம் த டைம் ஆஸ் த டேஸ் ஆர் வெரி வெரி ஈவில்.
அப்பா சகோதரர் சொல்றாரு நம்மளுடைய புது சிருஷ்டி வளர்த்துக்காக நம்மளுடைய நேரங்கள், பிரதர் சொன்னார் இல்லைங்களா அந்த 24 மணி நேரத்தில் அதிகமா நேரங்கள் மீட்டணும். எனக்கு நம்முடைய இருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதுக்காக அந்த மாம்சத்துக்கு செலவு பண்ணி இருக்கிற வார்த்தை நேரங்கள் என்ன பண்ணோம், அது மீட்கணும்ட்டு நம்ம பார்க்கிறோம்.
And by adhering to all these points which we have given, all the temptations will flee away. As Satan also did the same after tempting Jesus.
So, இப்படி எல்லாம் நம்ம நடந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கருத்துக்கள் நம்ம மைண்ட்ல சிந்தனையில வச்சானா கண்டிப்பா இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயம் கொள்வோம், சாத்தான் ஓடி போவோம், இயேசுவிலிருந்து எப்படி ஓடி போடிட்டு போனோம்.
And we can run our race and reach the goal in perfecting ourselves to win the prize.
இப்படியே நம்மள போராட்டத்தில் நல்ல ஓட்டத்தை ஓடி நம்ம முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிற பந்தை பொருளை பெற்றுக் கொள்ளலாம், ஜெயம் கொள்ளலாம். தேங்க்யூ சகோதரர் பாலி. ஏழைய சகோதரர் ஏதோ பேசுறீங்களா?
சோ கேள்வி, இவ்விதமான சோதனைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளலாமா? பதில், கண்டிப்பா மேற்கொள்ளலாம். ஏன்னா கர்த்தர் இயேசு இதே மாதிரியான சோதனைகள் எல்லாத்துக்குள்ளும் அனுமதிக்கப்பட்டார், அவர் ஜெயம் கொண்டார். சோ நாம் கூட அதை செய்யலாம். சோ இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன்.
சகோதரர் சுருக்கமா பேசினார். சகோதரர் அருண்,
கண்டிப்பாக தேவனுடைய கிருபையினால வருகிற எல்லா சோதனைகளுமே நம்ம மேற்கொள்ள முடியும். எப்படி என்றால் முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை. சோ இதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உங்க மத்தியில சொல்றோம், என்னவென்றால் ஒருவேளை தேவனுடைய கிருபையினால ஒரு சோதனை விட்டு நம்ம தாண்டி வந்திருக்கோம் என்று சொல்லும் போது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு சோதனை வரப்போது அந்த சோதனை போன சோதனை கடந்து போன சோதனை காட்டிலும் 1000 மடங்கு பெருசா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்க அந்த 1000 மடங்கு பெருசா பார்க்க வேணாம். மாறாக அந்த 1000 மடங்கு எந்த அளவுக்கு சோதனை வருதோ அந்த சோதனையோடு கூட தேவனுடைய கிருபை அந்த அளவுக்கு வருவதாக அங்க வருவதாக அங்க இருக்கு. சோ இந்த காரியத்தை நம்ம உணர்ந்தோம் என்றால் இந்த 1000 மடங்கு சோதனை பார்க்காம அதோடு கூட வருகிற 1000 மடங்கு தேவனுடைய கிருபை நம்ம பார்க்கும் போது அந்த சோதனை எளிதாக மேற்கொள்ள முடியும்.
சகோதரர் அருண் சொல்றார் சோதனைக்கு பயப்படக்கூடாது, தேவனுடைய கிருபை மேல நம்பணும். இப்போ கடைசியில சகோதரர்கள் பேசிட்டாங்க, ஒவ்வொரு சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க யாராவது பேனலிஸ்ட்க்கு ஏதோ கேள்வி கேட்கறதுக்கு விரும்புறீங்களோ, ஏதோ ஒரு இருக்கிற விஷயம் ஏதோ நாம பேசல சோதனை பத்தி உங்களுக்கு அவசியமான ஒரு விஷயம்க்கு ஏதோ ஆலோசனை விரும்பிட்டு இருக்கும் போது நீங்க கண்டிப்பா கையை தூக்கிட்டு கேள்வி கேட்கலாம். டைம் ஆரம்பிச்சு டிக் 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 போயிடுக்குது. யாராவது கை தூக்கல நினைக்கிற திருப்தி ஆயிட்டீங்களா, இல்லாட்டி வயிற்று பாடு கூப்பிடு அங்க கேக்குறாரு. பிரதர் டேனியல் ஒரு மைக்கு கொடுக்கணும் அவருக்கு நினைக்கிற மைக்கு கொடுத்தா அவருக்கு நம்ம கேட்கும்.
சகோதரர்களுக்கு பேனல் டெஸ்ட் எடுத்து சகோதரருக்கு கவனத்திற்கு என்னோட முகத்தை பார்க்கணுமா, எழுந்து நிக்கணுமா, எழுந்து நிக்கணுமா?
சகோதரர்கள் பேனல் சகோதரர் அவருக்கு பேச்சு கேட்கதா, கொஞ்சம் ஜோரமா பேசணும்.
நான் எழுந்து நிக்கணுமா?
ஏன்ச்சு நிக்கலாம், ஏன்ச்சு நில்லுங்க.
ஓகே, நீங்க பேசின ஒரே ஒரு பேச்சு அதே ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன்.
கேக்குது கேக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். பிரதர் சொல்றாங்க
எனக்கு கிளீனா கேக்குது,
இங்க வந்தா பேசினா நல்லா இருக்கும். கிட்ட கொஞ்சம் தயவு செய்து,
இல்ல ஒரே ஒரு கேள்வி இங்கிருந்து கேக்குறேன், சத்தமா பேசுறேன் நானு.
சரி
கேக்குதுங்களா?
கேக்குது.
ரைட், தூண்டுதல் தூண்டப்படுறது ஒரு பாவம் அல்ல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பிரதர் கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் நீங்க கூட. தூண்டப்படுறது பாவம் இல்லனா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அதை செஞ்சாதான் பாவம் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா?
கரெக்ட் கரெக்ட்,
அதை செஞ்சாதான் பாவம். அதை பார்த்து செய்யாம போனா அது பாவம் இல்லை, ஆமாதானு? அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கும் போது நியாயப்பிரமாணம் அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. அதுல சொல்லிட்டு வரும்போது நியாயப்பிரமாணம் சொல்லுது விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. கரெக்ட், புரியுதுல பிரதர்ஸ்?
நியாயப்பிரமாணம் பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறது கேக்குதா? நியாயப்பிரமாணம் பத்தி பேசும்போது இப்படியே
சில காரியங்களை பேசி வந்திருக்கிறாரு, இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்ட்டு. இன்னொரு கருத்தை சொல்லும் போது நீ விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன்
விபச்சாரம் செய்யப்படுவையாக
செய்யாது இருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று, அவனுக்குள் வந்தது சிந்தை தூண்டுதலா பாவமா? அந்த கேள்வி.
சோ அவர் கேட்கிற கேள்வி வந்து மத்தையூல 5 அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டுச்சு விபச்சாரம் பத்தி, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனா கர்த்தர் இயேசு சொன்னாரு, நான் புதுசா உங்களுக்கு சொல்றோம், நீ ஒரு ஸ்திரீயை வந்து இச்சிக்கிறதுக்காக நீங்க பார்த்தா அது ஒரு பாவம். சோ நாம பேசிட்டு இருக்கிற விஷயம் தூண்டுதல் பாவம் இல்ல, அது செய்யும் போது தான் பாவம். சோ இந்த காரியத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இது எப்படிப்பட்ட பார்வையில எடுக்கணும்? இந்த காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம், ஒரு ஸ்திரீ நீங்க வந்து இச்சிக்கிற பார்வையில பார்க்கும் போது அந்த ஸ்திரீ வந்து அது காரியமே அது பாவம். சோ தூண்டுதல் பாவம் இல்ல, ஆனா செயல் பண்ணும்போது பாவம். சோ இது இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தர் இயேசு எந்த பாணியில பேசியிருக்கிறாருன்னா, இங்க
கண்களினால நீங்க பார்த்தல கூட வந்து அது தப்பு செஞ்ச மாதிரி அர்த்தம் சொல்றாரு. அது என்ன காரணம்னா, எப்போதுமே ஒரு செயல்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தவறாக இருக்கும். ஆனா கர்த்தருடைய பாணியில் அவர் எப்படி பேசுறாருன்னா, அது ஆரம்பத்திலேயே நீங்க கட் பண்ணிடுங்க, உங்களுடைய யோசனையிலேயே வரக்கூடாது, யோசனையில வரும்போதே நீங்க கட் பண்ணிடுங்க. அப்ப அதனாலதான் அந்த ஒரு எச்சரிப்பு, நீங்க அது கண்களில இச்சியோட நீங்க பார்த்தாலே தவறு செய்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு புதிய சிருஷ்டிகளுக்கு வந்து அந்த ஒரு மனக்கட்டுப்பாடு வேணுங்கிற அந்த விஷயத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் அப்படி சொல்லிக்கிறாரு. மற்றபடி அது ஒரு செயல்ல போய் நம்ம செய்யும் போதுதான் அது தவறாக அது கருதப்படும். இது என்னுடைய கருத்து.
சகோதரர் ஜோஷ்வா கருத்து கேட்டீங்களா?
எஸ் சார்.
பிரதர் ஓகேவா? நான் உங்களுடைய கேள்வி எப்படி புரிஞ்சிருக்கிறேன்னா,
சொல்லுங்க,
அதாவது தூண்டுதல் வந்து பாவ கிரே, அந்த தூண்டல் தான் நம்ம பாவம் இல்ல சொன்னோம், கிரே வரும்போது பாவம் சொன்னோம். பட் நீங்க எப்படி புரிஞ்சுட்டு நான் புரிஞ்சிருக்கேன்னா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இல்ல ஒரு காட்சி பார்த்து அப்புறம் ஒரு தூண்டுதல் வருது, அப்புறம் ஒரு பாவம் செய்யறோம்.
இல்ல இல்ல, அந்த காட்சியே தூண்டுதலா? அந்த காட்சி தான் தூண்டுதல் இல்லையா? அந்த காட்சியே தூண்டுதல் தானே.
டிஸ்கஷன் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மென்டல் இன்டென்ஷன் அந்த தூண்டுதல், நெக்ஸ்ட் அதனுடைய வெளிப்பாடு கிரியை. சோ அந்த மென்டல் இன்டென்ஷன் அல்லது தூண்டுதல் தான் பாவம் இல்ல நாம சொன்னோம். ஆனா அது அதற்கு பின்பாடு நடக்கிற அனைத்தும் பாவம் சொல்றோம். ஆனா அந்த மென்டல் இன்டென்ஷன் அந்த தூண்டுதலுக்கு ஒரு பாவம், அதை பத்தி நாம பேசவே இல்லை. அது செஞ்சீங்கன்னா கூட பாவம். புரியுதுங்களா உங்களுக்கு?
சரி,
ரெண்டு ஆக்ஷன்ஸ் ஒரு மென்டல் சொல்ற.
எனக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு தீமையான உலகத்துல வாழ்றோம், எல்லா பக்கம் அந்த மாதிரி காட்சி தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தா சினிமா போஸ்டர் அப்படிதான் இருக்குது. இப்ப அது பார்க்கும் போது அது வந்து ஒரு தூண்டுதல் நம்ம எடுக்கலாம். ஆனா அந்த தூண்டுதல் மேல நாம ரொம்ப யோசித்தா, மீண்டும் மீண்டும் பார்த்தா, அப்ப அது என்ன பண்றோம்னா, கொஞ்சம் அது கற்பனையில கொண்டு வர, அது பாவம். பாவம் சொல்லும் போது கூட ரெண்டு விதமான பாவம் இருக்குது. பெலவீன்ல ஒரு பாவம் இருக்குது, அது மன்னிப்பு இருக்குது, ஆதாம்ல இருந்து வருது பெலவீனு. இன்னொரு பாவம் என்னன்னா, மனப்பூர்வமா செய்யற பலவீன பாவம், அது வந்து அடிக்குதல்ல தான் அது மன்னிக்கப்படுது. சோ இது விஷயம் ரொம்ப சிம்பிள் இல்ல. தூண்டுதல் கண்டிப்பா, அந்த எல்லா காட்சி தூண்டுதல். ஆனா அந்த காட்சி மேல நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், அந்த காட்சி பார்த்துட்டு உளுந்துட்டோம், ஆனா இப்போ உளுர்தில. சோ இப்படிப்பட்டு இருக்கிற பார்வை கூட இருக்கலாம். ஏன்னா இது தூண்டுதல் கண்டிப்பா அந்த காட்சி இருக்குது, ஆனா அந்த காட்சிக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை பத்தி எப்படி நம்ம மனசோட யோசிக்கிறோம், அதுல தான் நம்மளுடைய பாவம் எந்த அளவுல இருக்குது, எப்படி இருக்குது நம்ம சொல்லலாம்.
தூண்டுதல் என்னோட அபிப்பிராயம், அதாவது ஆலோசனை என்னன்னா, தூண்டுதலே ஒரு பாவத்திற்குள்ளாக தான் போய் முடியுதுன்றதான் சொல்றேன். தூண்டுதல்ன்றது வந்துட்டு நீங்க பாவம் இல்லைன்றத கன்க்ளூஷன் பண்ணும்போது அந்த தூண்டுதலே பாவத்தை தான் கொண்டு போய் முடிக்குதாங்க. அததான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வார்த்தை தான், அந்த ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வச்சுதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன்.
இல்ல, அந்த வார்த்தையில கூட நீங்க யோசிக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்ற, நீங்க இச்சிக்கிறதுக்கு போகும்போது பாக்குறது ஒண்ணு, இச்சிக்கிறது இன்னொன்னு. சோ தூண்டுதல் பாக்குறது, அத பார்வைக்கு முன்னாரே கொண்டாடுறது, இச்சிக்கிறது தான் பாவம்.
பிரதர், அந்த தூண்டுதல் கத்திரேசுக்கு பேசின அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சோம்னா, ஒருவன் ஒரு ஸ்திரீயை தன் இதயத்துல இச்சை வந்தா அவன் பாவம் செஞ்சாயிட்டு கத்திரேசு சொல்லல, மாறாக அந்த இச்சையோடு பார்க்கிறவன். சோ அங்க ரெண்டு வேலை நடக்குது, ஒன்னு இச்சை வருது, இன்டென்ஷன் வருது, ஆனா அந்த இச்சையோட கோஆபரேட் பண்றாங்க பாத்தீங்களா? சதன் கத்தரேசு சொல்றாரு, இச்சையோடு பார்க்கிறவன். சோ அந்த பார்க்கும் போது அது வந்து கிரியை. சோ இச்சை வருது, ஏகப்பட்ட திங்கிங் வருது, ஆனா அந்த திங்கிங்கோட நம்ம சேர்ந்து இசைவா போறோம் பாத்தீங்களா, காம்ப்ரமைஸ் பண்ணி. சதன் கத்தரேசு பேசினாரு, ஒருவன் ஸ்திரீயை இச்சை, ஒரு ஸ்திரீயை ஸ்திரீயை பற்றி இச்சை வந்தால் அவன் பாவம் செய்தாயிட்டு சொல்லல, இச்சையோடு அவன் பார்த்தானா அவன் பாவம் செய்யல.
தெளிவான பதில் இல்ல பிரதர், தெளிவான பதில் இல்ல, சாரி, இதந்து கட் ஆஃப் பண்ணி போறோம். திஸ் இஸ் நாட் தெளிவான பதில் இல்ல. ஓகே,
சரி, அடுத்து கேள்வி. நெக்ஸ்ட் வேர்ட்,
விபச்சாரம் செய்யறது பாவம் இல்லீங்களா? அதுதான் சொல்றாரு கிறிஸ்து கூட, ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்தால் பாவம், பாவம் தான் அது. எப்படின்னா ஸ்திரீகளை பார்க்காம இருப்பீங்களா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இச்சையோட பார்க்கறதுங்கிறது ஒரு கிரியை, ஒரு காரியம், அதை செய்யறது. சோ இது பாவம் தான்.
அதே தான் சொல்றதுப்பா, பாவம் தான் சொல்றது. நம்ம பேசுகிறது சொன்னதே தான் பேசிக்கிறது நம்ம, சரிங்களா? அவர் நம்ம அவர் பாக்குறது தப்பு இல்லைன்னு சொல்ல, நானு தப்பு தான் அதுன்னு சொல்ல, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுல. இது இப்படி ஏசுகிறிஸ்து இப்படி பேசும் போது தூண்டுதல் பாவம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, எப்படிதான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். நாட் யூ, உங்ககிட்ட இல்ல பிரதர் ஜகத்.
தூண்டுதல்
இல்ல, சாரி, நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு, சாரி, நீங்க பதில் சொல்றதுக்கு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க.
ஓகே, நான் என்னுடைய கூட சொல்லுறேன். டெம்டேஷன்ஸ், டெம்டேஷன்ங்கிறதுனால நம்ம பார்த்தோம், தூண்டுதல் டு டூ, டென்ட் டு டூ ராங் திங்ஸ் இல்லைங்களா. இப்போ ஒரு ரோடு இருக்குது, அதில் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம், பட் தேர் இஸ் அ ரூல், 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும் இல்லைங்களா. அப்போ அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டறப்போ என்னாவது, அங்கே பாவம் நம்மகிட்ட வருது சரிங்களா. ஸோ அந்த ரூல்குள்ளேயே நம்ம, நமக்கு நீதி சட்டம் எல்லாம் கொடுத்துருக்குது, அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிறப்போ எங்கே பாவம் வந்து கவுண்ட் ஆகப்படுறதில்ல,
இருக்கு.
நம்முடைய தேவனானவர் நமக்கு ஏற்படும் தப்பித்துக் கொள்ளும்பாடியான வழிப்போக்கையும் உண்டு பண்ணுவார் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம் சோதனையில் அகப்படும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்ளும் வழி இன்னது என்று இப்படி உணர்ந்து கொள்ள முடியும்.
அதாவது பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சோதனை வரும்போது, அது தமிழ்ல அருமையா இருக்கு, சோதனையிலிருந்து எங்களை தப்பிக்கொள்ளும்படியான போக்கு. சோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எஸ்கேப். அப்போ தேவன் நமக்கு சோதனை அனுமதிக்காருனா, அந்த சோதனைக்குள்ள போகும்போது அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த சோதனைக்குள்ள அப்படி தூக்கி எடுத்து எஸ்கேப் பண்ணி வேற இடத்துல வைக்கிற மாதிரி. அதான் நமக்கு
சோதிக்கு தப்பித்துக் கொள்ளும்படிய வழி இன்னதுதான் நம்ம எப்படி உணர முடியும்? அதற்கு ஏதாவது வேதத்திலிருந்து ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா?
அந்த மாதிரி நேரத்துல தேவன் நமக்கு சில வழிநடத்தல் சில தருவார், சில பலன் கொடுத்து அதை கேட்டு சில வழிநடத்தல் தருவார். அந்த மாதிரி நேரத்துல நம்ம நம்ம பிரேயர்ல இருந்து அந்த சோதனையில தேவன் எப்படி வழிநடத்தார், சில நேரங்களில் ஒரு பிரதர்ஸ் மூலமா சொல்லுவார், இல்லை நம்ம தனிப்பட்ட விதத்துல பைபிள் படிக்கும் போதோ ஸ்டடி பண்ணும் போதோ அந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் தேவன் சில கைடன்ஸ் தருவார். சோ இவ்விதமா தேவன் தருவார்.
இதே மாதிரி வழி வேதத்திலிருந்து ஏதாவது உதாரணங்கள் காண்பிக்க முடியுமா?
நிறைய இருக்கு சார், ஒவ்வொரு பிரதர் ஒவ்வொரு விதமான சோதனை இருக்கு. சோ ஒவ்வொரு பிரதருக்கு ஒவ்வொரு சோதனை வரும்போது அந்த மாதிரி நேரத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையில படிக்கும் போது கண்டிப்பா தேவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அநேக வசனங்கள் இருக்கு, எந்த வசனம் நமக்கு தேவையோ அந்த வசனங்கள் ஏற்றபடி தருவார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல பண பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ தேவன் சில சில ஒரு மிக முக்கியமான தருவார் என்னன்னா, உன்னை விட்டு எழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோ ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விதமான சோதனை நமக்கு வரும்போது நம்ம பிரேயர்ஃபுல்லா அங்க காத்திருந்தோம்னா கண்டிப்பா தேவன் சில வழிநடத்தல் அங்க தருவார்.
சரி, சேர்மன் வந்திருக்கிறாரு, அதனால தான் நம்ம இப்போ முடிக்கணும். ரொம்ப நன்றி அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் ஒரு தேவன் வாய்ப்பு கொடுத்துக்கிறார் ஒரு பேனல் டிஸ்கஷன் உங்களுக்கு முன்பாக நடத்துறதுக்கு. இந்த மாதிரி மாடல்ல ஃபியூச்சர்ல அநேக விதமான தலைப்பு மேல நம்ம இப்படிப்பட்ட வகையில ஆராய்ச்சி யோசனைகள் கருத்துக்கள் கேட்கலாம். அதனால நீங்க வரப்போற கன்வென்ஷன் மாநாட்டில் கூட தலைப்புகள் நீங்க சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். அதன் பிரகாரமா தேவன் நம்மளை வழி நடத்தி இப்படி ஒவ்வொரு சத்தியத்திலிருந்து அதிகமா யோசனைகள் அதிகமா கருத்துக்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.